கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்லலாம். யோவானின் சுவிசேஷம் 5:22.
அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார்.
அதன் பின்பு 24 வாசிக்கலாம்.
என் வசனத்தை கேட்டு என் அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கின தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
அதன் பின்பு ரோமர் 8:1.
ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பில்லை.
சரி, இந்த வசனங்களிலிருந்து உங்களுக்கு கொடுக்க போற செய்தியின் தலைப்பு என்னவென்றால் இன்வெஸ்டிகேஷன் ஜட்ஜ்மெண்ட். இன்வெஸ்டிகேஷன் ஜட்ஜ்மெண்ட், விசாரணை நியாய தீர்ப்பு. இன்வெஸ்டிகேஷன்னா விசாரணை, ஜட்ஜ்மெண்ட்னா நியாய தீர்ப்பு. விசாரணை நியாய தீர்ப்பு, இன்வெஸ்டிகேஷன் ஜட்ஜ்மெண்ட் என்ற தலைப்பிலே உங்களுக்கு செய்தி நான் கொடுக்குறேன். யோவான் 5:22 என்ன சொல்லுகிறது என்றால், அந்த பின்பகுதி, பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஃபார் த ஃபாதர் ஜட்ஜத் நோ மேன் பட் ஹேத் கமிட்டட் ஆல் ஜட்ஜ்மெண்ட் அன்டு த சன். பிதாவானவர் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார். அதாவது நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்ற ஒரே நபர்தான் இந்த உலகத்தை நியாயந்தீர்ப்பார். 1 தீமோத்தேயு 4:1 என்ன வாசிக்கிறோம் என்றால், அவர் உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்ப்பார். இதுவரைக்கும் உலகத்தில் பிறந்து வளர்ந்த எல்லாரையுமே, அவங்க உயிரோடு இருந்தாலும் சரி அல்லது மரித்தாலும் சரி, அவர்களை ஒரு நாளிலே அவர் நியாயந்தீர்ப்பார். அவர் நியாயாதிபதி, ரச்சஸ் ஜட்ஜ், நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் சுப்ரீம் ஜட்ஜ். அதனால் இங்கே இருக்கிற எல்லாரையும் இயேசு கிறிஸ்து ஒரு நாளிலே நியாயந்தீர்ப்பார். அதை நீங்கள் அறிய வேண்டும். காலையிலேயும் நியாயத்தீர்ப்பை குறித்து பேசியிருக்கிறேன், இன்றைக்கு மாலையிலையும் அதைத்தான் பேசுகிறேன். ஆண்டவர் என்னை அப்படி பேசும்படியாக ஏவுறார். அது என்ன காரணங்கிறது அவருக்கு தான் தெரியும். அதனால் நீங்கள் வந்து பிரசங்கத்தை நல்லா கவனிக்கணும், உங்கள் வாழ்க்கையை குறித்து சிந்திக்க வேண்டும். அதற்காகத்தான் பசுத்தாவியானவர் இப்படி மெசேஜை கொடுக்குறார். இன்வெஸ்டிகேஷன் ஜட்ஜ்மெண்ட், உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் நியாயந்தீர்ப்பார். என்னையும் நியாயந்தீர்ப்பார், உங்களையும் நியாயந்தீர்ப்பார், எல்லாரையும் அவர் நியாயந்தீர்ப்பார். நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் இந்த உலகத்தை நியாயந்தீர்ப்பார். இன்வெஸ்டிகேட் த வேர்ல்டு, அவர் வந்து ஒவ்வொரு தேசங்களையும் நியாயந்தீர்ப்பார். இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் நேஷன்ஸ், அவர் சபைகளை நியாயந்தீர்ப்பார். ஒவ்வொரு சபையும் அவர் நியாயந்தீர்ப்பார். ஒவ்வொரு ஃபேமிலியும் அவர் நியாயந்தீர்ப்பார். ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனையும் நியாயந்தீர்ப்பார். கேர்ள் அண்ட் பாய், உமன் அண்ட் மேன், எல்லாரையுமே அவர் நியாயந்தீர்ப்பார் என்பதை நாம் எப்பொழுதும் மனசில் வச்சுக்கொள்ள வேண்டும். அதனால் நியாய தீர்ப்பு முழுவதையும், அது செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். The Father has committed all judgment unto the Son. 24 என்ன வாசிக்கிறோம் என்றால், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் மரணத்தை விட்டு நீங்கி அவன் ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மரணத்தை விட்டு நீங்கி, அதாவது நியாய தீர்ப்பை விட்டு நீங்கி நம்ம நித்திய ஜீவனை பெறுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய வார்த்தையை கேட்டு விசுவாசித்து அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது, அதற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அதான் ரோமர் 8:1 ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவளாயிருந்து மாம்சத்தின்படி நடாமல் ஆவியின்படி நடக்கிறவளுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, அவளுக்கு ஜட்ஜ்மெண்ட் இல்லை. தே ஆர் அக்யூட்டட், அவங்க வந்து நியாய தீர்ப்பிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். ஜட்ஜி வரும்பொழுது ஒரு கூட்டத்தை வந்து தண்டனையிலிருந்து விடுவிக்கிறார், குற்றத்திலிருந்து விடுவிக்கிறார், அக்யூட்டட். இன்னொருத்தருக்கு சென்டென்ஸ் கொடுக்கிறார், நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். அதனால் நியாயாதிபதி வந்து எல்லாரையும் கண்டம் பண்ணுவார், எல்லாரையும் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுத்துவார், எல்லாத்தையும் நரகத்தில் கொண்டு போடுவார், அக்னிக்கடலில் போடுவார் என்று மாத்திரம் நீங்கள் நினைக்கக்கூடாது. அவர் ஒரு குரூப்பை வந்து விடுவிக்கிறார், ஒரு குரூப்பை வந்து அவர் ஆக்கினை தீர்ப்பு கொடுப்பார். இயேசு கிறிஸ்துவை தான் செய்ய போகிறார். ஒரு குரூப்பு வந்து அக்யூட்டட் ஆகிறாங்க, இந்த கேஸில் வந்து அவங்க அக்யூட்டடு அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க விடுவிக்கப்பட்டுட்டாங்க, இந்த கேஸ்லேருந்து அவங்க விடுவிக்கப்பட்டுட்டாங்கன்னு பேப்பரில் வரும். ஆனால் சிலருக்கு வந்து சென்டென்ஸ் கிடைக்கும், நியாய தீர்ப்பு கிடைக்கும். சில நீதி உள்ள நியாயாதிபதிகள் இருக்கிறாங்க, ஆனால் மெஜாரிட்டி நீதி உள்ளவங்க கிடையாது, நியாயஸ்தலத்தில் நீதி கிடையாது. இயேசு கிறிஸ்து நீதி உள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். ஆமென். அவருக்கு எல்லாமே தெரியும், நம்முடைய லைஃப் எல்லாமே அவருக்கு தெரியும், அவர்கிட்ட எதுவுமே மறைக்க முடியாது. அதனால் அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் வந்து என்ன செய்கிறார் என்றால், நியாயாதிபதியாக இப்பொழுது வந்திருக்கிறார். அவர் சிலரை அக்யூட் பண்ணுகிறார், சிலரை வந்து கண்டம் பண்ணுகிறார், சிலருக்கு சென்டென்ஸ் கொடுக்கிறார், நியாய தீர்ப்பு அங்கே கொடுக்கிறார், வெர்டிக்ட் அவங்களுக்கு தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. அதனால் இப்பொழுது நம்ம அதை சிந்திக்க வேண்டும். நான் கொஞ்சம் நேரம் உங்களுக்கு வந்து அதை குறித்து விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன். கத்தர் வந்து உலகத்தில் என்ன நடக்குதோ அதே பேட்டர்ன் தான் அவர் செய்கிறார். ஒருத்தன் வந்து தவறு செய்யும் பொழுது, அவன் ஒரு தவறு செய்கிறான், களவு செய்கிறான் அல்லது கொலை செய்கிறான் என்று வைத்துக்கொள்வோம். When a man commits a crime in this day, in the natural world, இந்த உலகத்திலே அவன் தவறு செய்யும் பொழுது அவனை முதலாவது அரெஸ்ட் பண்ணுறாங்க. He is arrested. கோர்ட்டுக்கு போகிறது, ஜெயிலுக்கு போகிறதெல்லாம் ரொம்ப மோசமான காரியம். அப்படியாப்பட்ட பையன் வந்து, மனம் திரும்பாத பையன், நீ பேர்த் அடையாதவன், அவனுடைய மனசு மோசமான ஒரு மனசு, கிறிஸ்தவ வாழ்க்கைக்கே அப்பாற்பட்ட மனுஷன், பாவியிலும் கேடுகட்ட பாவி. அதனால் அவன் வந்து கிரைம் கமிட் பண்ணும் பொழுது முதல்ல போலீஸ் அரெஸ்ட் பண்ணுகிறான். ஹீ இஸ் அரெஸ்டட். உடனே அவனுக்கு சென்டென்ஸ் கொடுக்க மாட்டாங்க, தீர்ப்பு கொடுக்க மாட்டாங்க. அவனை என்ன செய்வார் என்றால், அவனை விசாரணைக்கு உட்படுத்துவாங்க, அதான் இன்வெஸ்டிகேஷன். அவனை விசாரணைக்கு கொண்டு வருவாங்க. அப்பொழுது அவன் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட வேண்டும். ஹி ஹஸ் டு பி ப்ரூவன் கில்ட்டி. அவன் குற்றவாளி என்று அவன் நிரூபிக்கப்படுகிறான். நிரூபிக்கப்படும் பொழுது அவன் வந்து கிரிமினல் அஃபென்ஸ் பண்ணியிருக்கிறான், குற்ற செயலை அவன் செய்திருக்கிறான். அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று தீர்மானம் பண்ணுகிறார்கள். அதற்கு பிறகு அவனுக்கு ஜட்ஜி வந்து சென்டென்ஸ் அங்கே கொடுக்கிறார். அந்த ஜட்ஜி அவருக்கு என்ன தண்டனை என்று அவர் சொல்லுகிறார். அதன் பிறகு மாற்ற முடியாது. அதன் பின்பு அவனுக்கு எப்பொழுது அந்த தண்டனையை நிறைவேற்ற வேண்டும், ஒருவேளை கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அல்லது தூக்கு தண்டனையாக இருந்தால் அதுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அல்லது எவ்வளோ நாள் ஜெயிலில் இருக்கணும் அப்படிங்கிறத அவனுக்கு டைம் அப்பாயின்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அவனுக்கு சென்டென்ஸ் அங்கே சொல்லப்படும், அல்லது எவ்வளோ அபராதம் என்று அதுவும் சொல்லப்படும். அது வரைக்கும் அவன் ஜெயிலில் காத்திருக்க வேண்டும். அவன் ஜெயிலில் காத்து அவைட்டிங் ஃபார் ஜட்ஜ்மெண்ட், அவன் நியாய தீர்ப்புக்காக அவன் காத்து கொண்டிருக்கிறான். அந்த டே வரும் பொழுது அவனுக்கு அந்த நியாய தீர்ப்பு நிறைவேறும். ஒருவேளை அவனுக்கு தூக்கு தண்டனை என்றால் இத்தனை மணிக்கு அவனை தூக்கில் இட வேண்டும் என்று அங்கே சொல்லும் பொழுது உயிர் போகும் வரைக்கும் அவனை தூக்கில் போட வேண்டும் என்று சொல்லுவார்கள். அந்த சென்டென்ஸ்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அதனால் அந்த டைம் படி அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுப்பார்கள். இதுதான் உலகத்தில் நடக்கிறதான இன்வெஸ்டிகேஷன் ஜட்ஜ்மெண்ட். அதே தான் ஆண்டவரும் ஃபாலோ பண்ணுகிறார். அதே சேம் பேட்டர்ன் தான், சேம் பிரின்சிபிள். காட் ஒர்க்ஸ் த சேம் பிரின்சிபிள். இங்க உலகத்துல கோர்ட்ல என்ன நடக்குதோ, ஒரு குற்றவாளிக்கு என்ன நடக்குதோ அதுதான் நடக்கிறது. அதனால நீங்க எல்லாருமே இன்வெஸ்டிகேஷன் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு உட்படுறீங்க. ஜட்ஜ் என்ன செய்கிறார் என்றால், இவன் வந்து நிரபராதபடி, நிரபராதி, இவன் மேலே குற்றம் இல்லை, இவனை அக்யூட் பண்ணுகிறோம், இதை இவனை விடுவிக்கப்படும், இந்த கேஸ்லேருந்து விடுவிக்கப்படுகிறார் அப்படின்னு ஜட்ஜி வந்து சிலரை சொல்லுவாங்க. போலீஸ் நிறைய பேரை பிடிச்சி வந்திருப்பான், சந்தேக கேஸை பிடிச்சி வந்திருப்பான். ஆனால் அப்போ ஜட்ஜி வந்து விசாரணை இன்வெஸ்டிகேட் பண்ணும் பொழுது அவன் மேலே குற்றம் இல்லை, அவனுடைய குற்றத்தை வந்து இதிலிருந்து அவனை விடுவிக்கிறோம் என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. அதெல்லாம் உலகத்தில் இப்பொழுது அதிக விதமான குற்ற செயல்களில் ஈடுபட்டு கொண்டு வருகிறாங்க. ஆனால் எல்லா தீர்ப்புகளும் நியாயமான தீர்ப்பு கிடையாது. அன்ரச்சஸ் ஜட்ஜ்மெண்ட் மெனி டைம்ஸ், அநேக நேரத்தில் அங்கே தவறான தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. குற்றவாளிகள் தப்பித்து கொள்கிறார்கள், சில நேரங்களில் நிரபராதிகள் தண்டிக்கப்படுகிறார்கள். காரணம் வந்து அந்த ஜட்ஜ் சரியாக அவர் தீர்மானம் செய்யவில்லை. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 16:7 வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 16:7.
பலிபீடத்திலிருந்து வேறொருவன், ஆம் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள் என்று சொல்ல.
உம்முடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள், நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். உலகத்தில் கோர்ட்டில் போய் நிற்கிறாங்க, கோர்ட்டில் நிறைய கேஸ் பெண்டிங்கில் இருக்குது. அதனால் உலகத்தில் டெய்லி அங்கே கோர்ட் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் கோர்ட் இருக்கிறது, சுப்ரீம் கோர்ட் இருக்கிறது, பின்பு இன்டர்நேஷ்னல் கோர்ட் இருக்கிறது. இப்படியாக எல்லா கோர்ட்லேயும் வந்து நியாய தீர்ப்புகள் ஜட்ஜ்மெண்ட் நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி ஜனங்கள் வந்து சுகமில்லன்னு ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்களோ, அதே போல் தங்களுடைய பிரச்சனைகளுக்காக கோர்ட்டுக்கும் போக வேண்டிய சூழ்நிலைகளும் வருகிறது. அதனால் கோர்ட்டு வந்து இல்லாமல் உலகம் இயங்க முடியாது, ஒரு தேசம் இயங்க முடியாது. கோர்ட்டு வேணும். ஏன்னா அநியாயங்கள் நடப்பிக்கப்படும் பொழுது அதை சரி செய்கிறதுக்கு கோர்ட்டுக்கு போக வேண்டியதாக இருக்கிறது. இதை நம்ம நினைக்கும் பொழுது எல்லாத்துக்கும் மேலே இன்டர்நேஷ்னல் கோர்ட்டுக்கு மேலே இதோ அங்கே ஒரு கோர்ட் இருக்குது, வெள்ளை சிங்காசனம் இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். அவர் மரித்தோரை உயிருள்ளோரை நியாயம் தீர்க்கிறவராக காணப்படுகிறார். அந்த கோர்ட்டுக்கு முன்னாக மரித்தோரும் உயிருள்ளோரும் அங்கே நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அவர் மரித்தோரை உயிருள்ளோரையும் அவர் நியாயம் தீர்ப்பார். அந்த கோர்ட்டுக்கு முன்னதாக நிற்க வேண்டும். வெளிப்படுத்தல் 20:11-15 வாசிக்கிறோம். அங்கே வெள்ளை சிங்காசனம் இருக்கிறது. மரித்தோராகிய சிறியோரும் பெரியோரும் அவருக்கு முன்பாக நிற்கிறார்கள். புஸ்தகங்கள் திறக்கப்படுகிறது. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அந்த புஸ்தகங்களில் எழுதியிருக்கப்பட்டபடியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தண்ணியில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. பாதாளம் தங்களுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. அந்த அவர்கள் தங்களுடைய கிரியின்படியே நியாயத்தீர்ப்படைந்தார்கள். பின்பு மரணமும் பாதாளமும் அக்னிக்கடலே தள்ளப்பட்டது. ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னிக்கடலில் தள்ளப்பட்டான். இதுதான் வந்து கடைசி ஜட்ஜ்மெண்ட், ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட். வெளிப்படுத்தல் 20:11-15 வாசிக்கிறோம். அவர் நீதி உள்ள நியாயாதிபதியார். யார்? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஒவ்வொரு சாணத்துக்காக ஆண்டவர் வருகிறார். அவர் உலகத்தில் இருக்கும் பொழுது சேவியராக இருந்தார், இரட்சகராக இருந்தார், மனுஷகுமாரனாக இருந்தார். பின்பு அவர் வந்து பிரீஸ்டாக இருக்கிறார். 7 சபை காலங்களில் அவர் பிரீஸ்டாக இருக்கிறார், ஆசாரியனாக இருக்கிறார், இன்டர்செசர், மீடியேட்டர், மத்தியஸ்தர், பரிந்து பேசுகிறவராக இருந்தார். அதன் பின்பு இப்பொழுது அவர் மறுபடியும் சன் ஆஃப் மேன் என்ற ஆஃபீஸுக்கு வந்திருக்கிறார். ஓப்பனிங் ஆஃப் த வேர்ட், வார்த்தையை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இது அதன் பின்பு அவர் வந்து கிங்கிங்க ஸ்தானத்துக்கு வருவார். அதன் பின்பு அவர் வந்து ஜட்ஜிங்க ஸ்தானத்துக்கு வருவார். தேவன் தம்முடைய ஸ்தானங்களை அவர் படிப்படியாக மாற்றிக்கொள்கிறார். ஒரே தேவன்தான் 3 ஸ்தானங்களில் இருக்கிறார். ஒரே தேவன்தான் பிதா, குமாரன், பசுத்தாவி என்ற 3 ஸ்தானங்களில் இருக்கிறார். மேஜர் மிஸ்டேக்கு, இதை வந்து திரித்துவம் என்பது. திரி பிளஸ் தத்துவம், ஒரு ஆங்கில வார்த்தையும் ஒரு தமிழ் வார்த்தையும் சேர்ந்தால் தான் திரித்துவம்னு வரும். அதுக்கு ஒரு தமிழ் வார்த்தையை கண்டுபிடிக்கலை. அதனால் ரெண்டு வார்த்தையை சேர்த்து ஆங்கிலத்தையும் தமிழையும் சேர்த்து திரித்துவம் என்று சொல்லியிருக்கார். திரி பிளஸ் தத்துவம், மூன்றில் ஒன்று, ஒன்றில் மூன்று என்று ஒரு குழப்படியான ஒரு உபதேசம். எல்லா சாபனங்களும் அதை தான் நம்பியிருக்குது. பெரிய பெரிய ப்ரீச்சர்ஸ் எல்லாருமே, பெரிய பெரிய சாபன போதகர்கள் எல்லாருமே திருத்துவத்தில் இருக்கிறார்கள். பெரிய ஊழியத்தை செய்கிறார்கள், பெரிய கூட்டங்களை நடத்துகிறார்கள். ஆனால் அவங்க மனசுக்குள்ள அங்கே பிசாசு சூலாயத்தை நட்டி வச்சிருக்கான். அவங்க மனசுக்குள்ள அந்த சூலாயத்தில் எலுமிச்சம் பழத்தை வச்சிருக்கிறான். அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நீங்கள் ரோட்டில் போகும் பொழுது ஹிந்து டெம்பிளை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக பாருங்கள், எல்லாம் இந்தியா முழுசும் தான். அதனால் கோயிலுக்கு முன்னால் சூலாயம் இருக்கும், அதில் மூணு எலுமிச்சம் பழம் வச்சுருக்கும். ஒரே ஒரு ராடு வந்து அது மூணாக பிரியும், மூணாக பிரிஞ்சு ஒவ்வொன்றிலையும் ஒரு எலுமிச்சம் பழத்தை வச்சுருப்பாங்க. அது எதை குறிக்குன்னா, ஒன் காடன் அங்கே பிலீவ் பண்ணுறோம், அதான் ஒரு ராடு. அதன் பின்பு தேவன் மூணு பேராக இருக்கிறார், மூணு மூணு பிரிவாக இருக்குது. அதில் எலுமிச்சம் பழம் எதுக்கு வச்சுருக்குன்னா, பழத்தினால பாவம் வந்தது, ஏவாள் பழத்தை சாப்பிட்டனாலே பாவம் வந்தது என்பதை அங்கே வந்து அங்கே வச்சிருக்கிறது தான் இப்போ இரு இவங்க இதயத்தில் இருக்குது. இந்த சிஎஸ்எஃப் பெந்தகோச மக்கள் வந்து தங்களை பெரிய பக்திமான்களாக சொல்லுவாங்க, உங்கள் இதயத்தில் பிசாசு சூலாயத்தை நட்டி வச்சுருக்கிறான். அங்கே நேச்சுரலாக வச்சுருக்கான், இங்கே ஸ்பிரிச்சுவலாக உங்களுடைய இதயத்துலேயும் சூலாயுதம் இருக்குது. அதே தான், அதே மார்க்கம்தான். அதான் டினாமினேஷன் இஸ் ஐடலிஷம், அது விக்கிரகரணை மார்க்கமாக இருக்கிறது. சாத்தான் தன்னுடைய உபதேசத்தை அவங்களுடைய இதயத்தில் நாட்டி வைத்திருக்கிறான். அறியாமையின் காலத்தில் தேவன் காணாதவர் போல் இருந்தார், அப்பொழுது முத்திரைகள் திறக்கப்படலை, அதனால் தேவன் காணாது போல் இருந்தார். இப்பொழுது முத்திரை திறக்கப்பட்டது. இப்பொழுது என்ன சென்றால், எல்லாமே வெளியாக்கப்பட்ட போதும் அவங்க திருத்தத்தில் இருந்தால் ஆக்கினை தீர்ப்புக்குட்படுவார்கள், அவங்க தேவனுடைய ராஜ்யம் போக முடியாது. எவ்வளோ பக்தியாக இருந்தாலும், எவ்வளோ பயில் படித்தாலும், எவ்வளோ பெரிய ஊழியத்தை செய்தாலும், மிஷினரிகளை அனுப்பினாலும், அவர்களுக்கு ஹாஸ்பிட்டல் கட்டினாலும், அவங்க ஸ்கூல் கட்டினாலும், பெரிய ஊழியத்தை செய்கிறோம், நாங்கள் இத்தனை சபை நாட்டியிருக்கிறோம், இத்தனை ஜபக்கோபுரத்தை உண்டாக்கியிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். இந்த ப்ரேயர் டவர் வந்து நாங்கள் நிறைய அங்கங்கே ஏற்படுத்தியிருக்கோம். நீங்கள் எவ்வளோ ப்ரேயர் ரிக்கெட் எடுத்தாலும் உங்களுடைய இதயத்தில் அந்த சூலாயுதம் இருக்கிறது. அந்த இந்துசத்தில் இருக்கிற அதே தத்துவம் தான் இங்கே இருக்கிறது. அதனால் என்ன செய்ய மாட்டீங்க, தேவனுடைய ராஜ்யம் போக மாட்டீங்க. டெஃபினிட்டாக 100% டெஃபினிட்டாக சொல்கிறேன். ஒன் காடே முதல் உபதேசத்தையே பிலீவ் பண்ணலை. ஒரிஜினல் சின், பாவம் இரத்த சம்பந்தமாக வந்தது, சர்ப்பத்தின் மூலமாக பாவம் வந்தது என்பதையே உங்களுக்கு வெளிப்பாடு இல்லைன்னா, மேற்கொண்டு அடிப்படை உபதேசமே தெரியாதவங்க மேற்கொண்டு எப்படி இன்னும் நீங்கள் இந்த மேலான உபதேசத்தை அறிய முடியும், இங்கே இருக்கிற வெளிப்பாடுகளை எப்படி அறிய முடியும்? அதனால் அவங்க நிச்சயமாக யூ கேன் நெவர் என்டர் இன் டு ஹெவன், பரலோகத்துக்கு அவர்கள் போகவே முடியாது. ஷேர் 100% ஷேர். ஆண்டவர் ஒவ்வொரு ஆஃபீஸாக வருகிறார், கடைசியாக என்ன ஸ்தானத்துக்கு வருகிறார் என்றால் சுப்ரீம் ஜட்ஜாக வருகிறார். ஹல்லேலூயா. அவர் தேசங்களை நியாயம் தீர்ப்பார், ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் நியாயம் தீர்ப்பார், உங்களையும் என்னையும் அவர் நியாயம் தீர்ப்பார் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு தேவை. அப்படின்னா நீங்கள் பயந்து ஒழுங்காக ஜீவிப்பீங்க. அல்லது உங்களுக்கு உணர்வு இல்லைன்னா, நம்ம உலகத்தில் பிறந்துட்டோம், நம்ம உலகத்தை அறிவிக்கலாம்னு நினைக்கும் பொழுது புசிப்போம் குடிப்போம், இன்று இருப்போம் நாளை சாவம் என்று நினச்சி நீங்கள் ஜீவிக்கும் பொழுது நீங்களும் ஆக்கினை தீர்ப்புக்குட்படுவீர்கள் என்பதற்கு சந்தேகம் இல்லை. ஆனால் இப்பொழுது அவர் ஆஃபீஸ் ஆஃப் த ஜட்ஜுக்கு அங்கே வருகிறார். இந்த கடைசி காலத்தில் சன் ஆஃப் மேன் அசூமிங் த ஆஃபீஸ் ஆஃப் எ ஜட்ஜ், மனுஷகுமாரன் இப்பொழுது அவர் சுப்ரீம் ஜட்ஜ் என்ற நீதிபதி என்ற ஸ்தானத்துக்கு அவர் வருகிறார். அதனால் தான் அவர் ஒயிட் விக் வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் தலைமுடி எப்படி இருக்கிறது என்றால் கருப்பாக தான் இருக்கிறது, வெள்ள முடி அவருக்கு கிடையாது. இயேசு கிறிஸ்து ஓல்டு மேன் கிடையாது, அவர் யங் மேன் தான். நீங்களும் அங்கே போனால் யங் மேனை தான் இருப்பீங்க, உங்களுக்கும் வெள்ள முடி இருக்காது, வெள்ள மீசை இருக்காது, எல்லாமே பிளாக்காக மாறிடும். அதனால் வெள்ள முடி இருக்கிறவங்க டை அடிக்கும் பொழுது மீசையிலே அவங்க டை அடிக்கும் பொழுது அவனுக்கு 15 வயசு 20 வயசு கம்மியாக தெரியும். இந்த வெள்ள முடி வந்து 20 வயசு அதிகம் காமிச்சிடும், ரியல் ஏஜை காமிக்கும். அது வந்து ஏஜை குறைச்சிரும், தோற்றத்தில் ஏஜை குறைச்சிரும். இயேசு கிறிஸ்து வந்து அவர் வந்து வெள்ள தாடியோ வெள்ள முடியோ அவருக்கு கிடையாது, அவருடைய முடி டார்க்காக தான் இருக்கிறது. ஆனால் ஒயிட் விக்கு வைத்திருக்கிறார். அவருடைய சிரசும் அவருடைய மயிரும் வெண்பஞ்சை போல இருந்தது. வெளிப்படுத்தல் 1:14
அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையாயிருந்தது.
அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலும் உறைந்த மழையை போல. அவர் வந்து கிராண்ட் ஃபாதர் போல எங்கே தெரிகிறது. ஆனால் அவர் கிராண்ட் ஃபாதரில் உள்ள ஒயிட்டு டார்க் கலரில் ஹேர் இருக்குது, மேலே ஒயிட் பிக்கி அந்த டோப்பா அந்த தொப்பி இருக்கிறது. அதனால் வெள்ளக்காரங்க ஜட்ஜி வந்து அந்த காலத்தில் ஒயிட் விக்கு வச்சுருப்பாங்களாம். சட்டம் எல்லாமே ஏற்கனது இங்கிலாண்டு தான், அந்த லா எல்லாமே இங்கிலாண்டிலேருந்து தான் உள்ளது. அவங்க பைபிள் படித்தனால அவங்க அந்த லா ஏற்படுத்தினாங்க. எல்லாம் பைபிள்லேருந்து தான் லா வந்திருக்கு, இந்து மார்க்கத்திலேருந்து எந்த லாவும் வரலை. எல்லாம் பைபிள் தான், உலகமே பைபிள் வச்சு தான் சட்டமே இருக்குது. அதை தான் அம்பேத்கர் வந்து அங்கேருந்து படிச்சுக்கிட்டு தான் இங்கே வந்தார். அவரே சட்டம் ஏற்றலை, அங்கேருந்து படிச்சுட்டு வந்ததுனால தான். எல்லாம் லாலாம் இங்கிலாண்டு தான், அவங்க தான் பெஸ்ட் லாயர். அவங்களுக்கு எப்படி வந்தது, எல்லாம் பைபிளில் இருந்து தான். அதனால் அந்த இங்கிலாண்டில் இருக்க ஜட்ஜஸ் வந்து ஒயிட் விக்கு வைத்திருப்பாங்களா? ஒயிட் விக்கு எதுக்கு அடையாளம்? காலையில் சொல்லியிருக்கேன், ஞானத்துக்கு அடையாளம். முதியோர் இடத்துல ஞானம் இருக்கிறது. அதனால் அவங்க ஒயிட் விக்கு வைத்து தான் அங்கே கோர்ட்டுக்கு வருவாங்க. அது என்னென்னா அவங்க ஞானமுள்ளவர்கள் என்பதை அது வெளிப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்து இப்பொழுது அவர் சுப்ரீம் ஜட்ஜாக வந்திருக்கிறார், ஒயிட் விக்கு வைத்திருக்கிறார். அவர் வந்து ஆஃபீஸ் ஆஃப் த ஜட்ஜ். இதோ என்ன சொன்னால் இப்பொழுது சேவியர், அவர் இந்த மீடியேட்டர் அப்படிங்கிற ஸ்தானத்தை விட்டு அதை விட ஒரு மேலான ஸ்தானம் அவர் வந்து அங்கே ஜட்ஜ் என்கிற ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார். அதனால் அவருடைய தலை முடியானது, அவருடைய சிரசும் அவருடைய தலைமயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாக இருந்தது. இப்பொழுது கர்த்தர் என்னப்படி வந்திருக்கிறார் என்றார், வைத்திபிக்கோடு வந்திருக்கிறார். அதனால தான் 7 முத்திரை வந்து அங்கே வெண்மேகத்தை குறிக்கிறது. அதை நீங்கள் வந்து ரைட் சைடு அந்த படத்தை திருப்பும் பொழுது இயேசுவினுடைய அந்த சாயல் ஆக எங்கள் தம்முகமாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் 1:14 சொல்லப்பட்ட மாதிரி இருக்கு. உலகத்தில் இருக்கும் பொழுது அவர் ஒயிட் விக்கு வைக்கலை, அவருடைய ஹேர் ஒயிட்ஸாக இல்லை. ஆனால் இப்பொழுது அவர் எப்படி வந்திருக்கிறார் என்றால் அவர் சுப்ரீம் ஜட்ஜாகி வந்திருக்கிறார். அவர் உலகத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு முள்முடி சூட்டப்பட்டது, கிரவுன் ஆஃப் தான்ஸ் அங்கே கொடுக்கப்பட்டது. யூதர்கள் அவரை பகைத்து அவரை வெறுத்து அவரை பரியாசம் பண்ணி அவருக்கு வந்து முள்முடி சூட்டினார்கள், கோலால் அடித்தார்கள். முள் வந்து தலைக்குள்ளே இறங்கி இரத்தமானது அவருடைய தலையிலிருந்து வடிஞ்சது. அப்படி ஒரு அகோரமான ஒரு காட்சியை உடையவராக அவர் இருந்தார். பின்பு அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவர் என்ன சொன்னால், அங்கே என்ன எழுந்தது, இவர் யூதருடைய ராஜா, The King of Jews என்று அங்கே சிலுவையில் எழுதி போட்டிருந்தது. அவர் ராஜாவாக பிறந்தார். கிழக்கிலிருந்து சாசிகள் வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிற எங்கே, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை தொழுது கொள்ள வந்தோம் என்று எருசலேமில் வந்து ஏரோதிட்ட சொல்லுகிறார்கள். Matthew 2:1-2 நாம் வாசிக்கிறோம். ஆனால் அவர் வந்து ராஜாவாக பிறந்திருக்கிறார், ராஜாவாக மாறினாரா? ராஜாவாக மாறவில்லை. இதோ அவர் 5 மீனை ஆசீர்வதித்த பொழுது 5000 பேர் சாப்பிட்டார்கள், மீதியாக 12 கூடைகள் எடுத்தார்கள். எவ்வளோ பெரிய மிரக்கில் நடந்தது. யோவான் 6:1 வாசிக்கிறோம், அப்பொழுது என்ன ஏற்பட்டது என்றால் அவரை ராஜாவாக்கும்படியாக அவர்கள் பிரயாசப்பட்டார்கள். ஆனால் அவரோ அவருடைய கண்களுக்கு முன்பாக மறைந்து போனார். யோவான் 6:15 வாசிக்கலாம்.
ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படிக்கு பிடித்து கொண்டு போக மனதாயிருக்கிறார் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார்.
இதோ அவர் ராஜாவாக பிடித்து கொண்டு போகிறார்கள். இன்றைக்கே அவரை ராஜாவாக மாற்றிவிட வேண்டும். ஏரோதை புறக்கணித்து இயேசுவை ராஜாவாக மாற்றிவிடணும். ராஜாவாக பிறந்திருக்கிறார். ஜனங்கள் ராஜாவாக அவரை மாற்ற ஆசைப்பட்டார்கள். ஆனால் அவரோ அவர் தப்பித்து விட்டார். பின்பு பவனி வரும் பொழுது என்ன சொன்னப்ப என்ன சொன்னார்கள் என்றால், ஓசன்னா தாவிதின் குமாரனுக்கு ஓசன்னா, இஸ்ரவேலின் ராஜா சோதரிக்கப்பட்டவர் என்று அவரை ராஜாவாக்கி விட வேண்டும் என்று அன்றைத்தனத்திலே நினைத்தார்கள். சகரியா 9:9 சொல்லப்பட்ட அந்த வேத வாக்கியம் நிறைவேறியிருந்தது. சியோன் குமாரத்தையே நீ கெம்பீரி, இதோ உன் ராஜா கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் வருகிறார் என்று சகரியா 9:9 சொன்னார். அவர் ராஜாவாக பவனி வந்தார். ஆனால் அவர் ராஜாவாக மாறவில்லை. அவர் சிலுவையில் அறையப்பட்டு 3rd நாளில் உயிர்த்தெழுந்தார். ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாமே தெரியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அவருக்கு ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் தெரியும். He knows the end from the beginning. கடைசி வரைக்கும் என்ன நடக்க போகுதுங்கிறது இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். அதை தான் நம்ம எப்பொழுதும் அறிக்கை செய்யணும். என் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் என்ன நடக்கும் என்பதை இயேசு அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷன் நம்மளை சபிக்கலாம் அல்லது மனுஷன் நம்மளை புகழலாம். ஆனால் கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். என் லைஃப்பை குறித்து அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. He pre-planned my life. என்னுடைய வாழ்க்கையை அவர் முன்னக்கூட்டியே தீர்மானம் பண்ணியிருக்கிறார். அதனால் நான் அவர் மேலே நம்பிக்கை வைக்கிற பொழுது நான் பதற வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் இந்த ஊழியம், இந்த கல்வரி டேபர்னாக்கள் ஊழியம், இங்கே நம்ம செய்கிற ஊழியம் இது எப்படி போய் முடியும் என்று இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். ஆமென். மனுஷர்கள் வந்து என்ன செய்யலாம், சபிக்கலாம் அவளது அவர்களை அதிகமாக புகழலாம், எப்படி வேணாலும் செஞ்சுட்டு போகிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாமே தெரியும். யார் யார் இந்த ஊழியத்தில் வந்து சேரணும், யார் யார் கடைசி வரைக்கும் நிலச்சிருக்கணும், யார் யார் ரேப்சரில் பங்கு பெறணும், இந்த ஒவ்வொரு வருஷத்துலையும் இங்கே இந்த ஊழியத்தில் என்னென்ன சம்பவங்கள் நடக்கணும் எல்லாத்தையும் இயேசு அறிந்திருக்கிறார். அதனால் நான் பதற வேண்டிய அவசியம் இல்லை. என் வாழ்க்கையை, என்னுடைய ஊழியத்தை நான் அவர் கையில் ஒப்படைத்தால் நான் பதற வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எல்லாத்தையும் நன்மைக்கு ஏதுவாக முடிப்பார். ஹல்லேலூயா. நான் அவரை நம்பி இருக்கும் பொழுது நான் வெக்கப்பட்டு போவதில்லை. இதுதான் நம்முடைய ஃபெய்த். ஏனென்றால் அவர் வந்து எல்லாம் அறிந்திருக்கார். உலகத்தில் என்ன நடக்கும் என்பதை அறிந்திருக்கார். டர்க்கியில் வந்து அங்கே பூமியாட்சி நடக்கும் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். அதனால் அவருடைய லைஃப்பில் என்ன நடக்குங்கிறத இயேசு கிறிஸ்துக்கு நல்லா தெரியும். அவர் வந்து இப்பொழுது ராஜாவாக வேண்டிய காலம் கிடையாது. அவருக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. இப்போ ராஜாவாக வேண்டிய காலம் கிடையாது. அவர் எப்பொழுது ராஜாவாகுவார்? 4வது ராஜ்யம் வரும்பொழுது. 4வது ராஜ்யம், 1வது பாபிலோனிய ராஜ்யம், 2வது மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம், 3வது கிரேக்க ராஜ்யம், 4வது ரோம ராஜ்யம். அங்கே பாதங்களின் நாள் வரும் பொழுது, டென்டோஸ் அயன் அண்ட் கிளே, அந்த இது வரும் பொழுது தான் அப்பொழுது அந்த ராஜ்யத்துக்கு முடிவை ஏற்படுத்தி அவர் ராஜாவாக வருவார். அதனால் அவருக்கு தெரியும். அவருக்கு இன்னும் என்ன சென்றால் இன்னும் அந்த இப்பொழுது அவங்க பாபிலோனிய ராஜ்யத்தில் இருக்கிற மோ ரோம ராஜ்யத்தில் இருக்கிறாங்க. அது டென்டோஸுக்கு வர வேண்டும். அது பாதங்களின் நாட்களுக்கு வர வேண்டும். அந்த பாதங்களின் நாள் வரும் வரைக்கும் அவர் ராஜாவாக முடியாது. அவருடைய பிளான் அவிதமாக இருக்கு. அந்த பிளான் அவருக்கு தெரியும். இவங்க ராஜாவாகணும்னு ஆசைப்படுறாங்க, ஆனால் அவருடைய வேலை இன்னும் இல்லை. அவர் ஒரு நாளில் ராஜாவாக வருவார். ஹல்லேலூயா. ஆனால் எப்பொழுது அந்த பாதங்களின் நாளில தான் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். ஹல்லேலூயா. அப்பொழுது அது வந்து கால் லெக்ஸ் டைமாக இருக்குது, டோஸ் டைம் வரல, TOES. இப்பொழுது அந்த அங்கே கால் ரோம வந்து இரும்பாகிய காலாக இருக்கிறது. அது இரும்பும் களிமண்ணுமான காலத்துக்கு வரணும். அது வரல, இப்பொழுது அது வந்திருக்குது. ஃபோர்த் கிங்டம் இப்பொழுது வந்திருக்கிறது. இப்பொழுது நம்ம பாதத்தின் நாட்களில் இருக்கிறோம். ஒரு தேசம் பலமாக இருக்கிறது, ஒன்று வீக்காக இருக்கிறது. இரும்பும் களிமண்ணும் இருக்கிறது. ரிலீஜியஸில் ப்ரோட்டஸ்டன்ட் அண்ட் கத்தோலிக்கு ரெண்டும் என்ன சொன்னால் இணையாது. என்ன ட்ரை பண்ணாலும் இணையாது. அதே போல் என்ன செய்யற என்றால் எங்கள் அமெரிக்காவும் ரஷ்யாவும் இணையாது. இரும்பும் களிமண்ணுமாக இருக்கிறது. பாகிஸ்தானும் இந்தியாவுக்கும் சமாதானம் வராது. இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் சமாதானம் வராது. ஒரு காலம் வராது. இஸ்ரவேலருக்கும் பாலஸ்தீனியர்களுக்கும் சமாதானம் வராது. அதனால் அது இரும்பும் களிமண்ணுமாக இன்னைக்கு ராஜ்யங்கள் இருக்கிறது. அவங்க சமாதானம் சமாதானம் என்று சொன்னாலும் ஒருவரோடு ஒருவர் ஒட்ட மாட்டார்கள். அது இரும்பும் களிமண்ணும் ஒட்டாததோ அதே போல் ஒட்டாது. இப்பொழுது என்ன சாட்டன் வந்து பேல் ஹார்ட்ஸில் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறான். அவன் வந்து எல்லா ஃபோர்ஸையும் டெமனிக் பவர், அவன் ரிலீஜியஸ் பவர், பொலிட்டிக்கல் பவர் எல்லாத்தையும் இணைத்து உலகத்தையே அவன் குழப்பி வைத்திருக்கிறான். இவ்விதமான காலம் வரும் பொழுது தான் அங்கே தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். அதனால் 2000 வருஷத்துக்கு முன்னதாக அந்த காலம் கிடையாது. இயேசு கிறிஸ்துக்கு அது தெரியும், ஜனங்களுக்கு தெரியாது. அவர் மேசியா வந்து ராஜாவாக இருப்பார், இன்னைக்கே ராஜாவாக்கிடலான்னு நினச்சாங்க. தானியேல் 2:44
அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேற ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. அப்படியே அந்த ராஜ்யங்கள் எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும்.
பாருங்க, அந்த கல் வர வேண்டும். கையால் பெயர்க்கப்படாத கல் வரும் பொழுது, அந்த சிலையை மோதும் பொழுது, இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் அங்கே வெள்ளி எல்லாமே நொறுக்கி தூளாக மாறும் பொழுது அந்த கல் பெரிய பர்வதமாகி பூமி எங்கு நிரப்பிச்சு. அதுதான் தேவனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யம் வந்து அழிவில்லாத ராஜ்யம், அதுக்கு முடிவு கிடையாது. ஒரு ராஜ்யம் வந்து இன்னொரு ராஜ்யத்தை மேற்கொண்டது. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் 5th kingdom, தேவனுடைய ராஜ்யம் வரும் பொழுது அந்த ராஜ்யத்தை எந்த ராஜ்யமும் மேற்கொள்ளாது. அது வேற ஜாதிக்கு விடப்படுவதில்லை. அங்கே என்ன எழுதி இருக்குது, அது வேறு ஜாதி விருப்பப்படுவதில்லை. கிரேக்கர்கள் வந்து அவர்கள் மேதியர் பெர்சியரை அங்கே ஜெயித்தார்கள். ஆனால் இந்த ராஜ்யத்தை வந்து வேறு ஜனங்களுக்கு அது விடப்படுவதில்லை. அண்ட் த கிங்டம் ஷால் நாட் பி லெஃப்ட் டு அதர் பீப்புள், த கிங்டம் ஷால் நெவர் பி டிஸ்ட்ராய்டு. அவ்விதமான ஒரு அழிவில்லாத ராஜ்யம் இது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் இந்த ராஜ்யமே ஒழிய வேறு ஜாதிகள் வந்து மேற்கொள்ள முடியாது. இது ஃபைனல் கிங்டம். அந்த ராஜ்யத்தை தான் இயேசு கிறிஸ்து சாயிப்பார். ஆனால் ஜனங்கள் வந்து அவரை ராஜாவாக விருப்பப்பட்டார்கள். ஈவன் தோ தே ட்ரை டு மேக் ஹிம் கிங், ஜீசஸ் வுட் நாட் லெட் தெம் டு மேக் ஹிம் கிங். ஏதோ என்ன சொன்ன ஆண்டவர் அவங்கள அங்கே ராஜாவாக இருக்க அவங்களுக்கு அனுமதி, அவர் அனுமதி அவளுக்கு அவங்களுக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்கல. ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம அந்த 5th kingdom அது, அது இப்பொழுது சாபிக்க வேண்டிய நேரம். அந்த நேரத்தில் அது சாபிக்க வேண்டிய நேரம் கிடையாது. அவருடைய பிரஜைகளுக்கு வந்து ரெடெம்ஷன் தேவைப்படுது. இன்னும் அவருடைய பிரஜைகள் வரல. 7 சபை காலங்களில் அந்த பிரஜைகள் வர வேண்டும். ஒரு ராஜ்யம் என்றால் அங்கே பிரஜைகள் வேணும். அந்த பிரஜைகள் வந்து சில்ட்ரன் ஆஃப் த கிங்டம்க்கு இன்னும் ரெடெம்ஷன் வரல. அவங்களுக்கு ரெடெம்ஷன் வரணும்னா அவர் சிலுவையில் மரிக்கணும், அவர் சாக்ரிஃபைஸ் ஆகணும். அதனால் அவர் சிலுவையில் மரித்து பரிசுத்தாவி ஊற்றப்பட்டு ரெடெம்ஷன் வர வேண்டும். 7 சபை கால பரிசுத்தவான்கள் வர வேண்டும். அதன் பின்பு பிரைட் ஏஜ் வரணும். அதன் பின்பு தான் அவருடைய ராஜ்யம் வரணும். இயேசு கிறிஸ்துக்கு எல்லாம் தெரியும், ஆனால் உலகத்தின் மக்களுக்கு தெரியாது. இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த பிளான் ஆஃப் காடே தெரியாது. தேவன் யார், அவருடைய நாமம் என்னதுன்னு தெரியலன்னா வேறு மேற்கொண்டு என்ன தெரிய போகுது. இந்த சிஎஸ்எஃப் பெந்தகோசக்காரங்களுக்கு வேறு மேற்கொண்டு என்ன தெரிய போகுது. தேவன் யாருன்னே தெரியல. தங்கள் ஆராதிக்கிற தேவன் யார், அவருடைய நாமம் என்ன, அதே தெரியல. அது பிதாவா குமாரனா பசுத்தாவியா, அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து நாமமா அல்லது பிதா குமாரம் பசுத்தாவி. இவ்வளோ பெரிய பெரிய ப்ரீச்சர்ஸுக்கு இந்த அடிப்படை உபதேசமே தெரிலன்னா மேற்கொண்டு என்ன உபதேசம் தெரியும், யோசித்து பாருங்க. அவங்கள நம்ம எப்படி கிறிஸ்தவங்களா வேல்யூ பண்ணுறது. சத்திய மரியாதை நீர்மூடர்களாக இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் நமக்கு அதை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய ஹோல் பிளானை, அவருடைய சிந்தையை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். த கிரேட் சீக்ரெட் இன் த பேக் பார்ட் ஆஃப் காட்ஸ் மைண்ட் இஸ் புட் இன் த ஹார்ட் ஆஃப் த பிரைட். அவருடைய இதயத்திலே மறைந்திருந்த அந்த ரகசியத்தை, அவருடைய மனசிலே மறைத்து வைத்திருந்த ரகசியத்தை எல்லாத்தையும் மனவாட்டியினுடைய இதயத்தில் அவர் போட்டிருக்கிறார். நமக்கு அந்த பிளான் ஆஃப் காட் தெரியும். ஹல்லேலூயா. ஆனால் அந்த ஜனங்களுக்கு அது தெரியலை. ஒரு நாளிலே அவர் ராஜாதி ராஜா கத்தாதி கத்தராக வருவார். ஆமென். 3 comings of the Lord Jesus. இயேசு கிறிஸ்துடைய 3 வருகை. முதலாவது வருகை, ஃபர்ஸ்ட் டைம் ஹி கம்ஸ் டு ரெடீம் இஸ் பிரைட். ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மாம்சத்தில் வந்தார். எதற்காக வந்தார்? டு ரெடீம் ஹிஸ் பிரைட், தம்முடைய மனவாட்டியை மீட்டுக் கொள்வதற்காக. ரெண்டாவது அவர் என்ன, மனவாட்டியை உரிமை கோருவதற்காக, பெற்றுக்கொள்வதற்காக வருகிறார். செகண்ட் டைம் ஈ கம்ஸ் ஈஸ் டு கிளைம் ஹிஸ் பிரைட், அவருடைய மனவாட்டியை பெற்றுக்கொள்ளும்படியாக ரெண்டாவது வருகை. இப்பொழுது அதுக்கு தான் வந்திருக்கிறார். 1963 வந்து எதுக்காக வந்திருக்கிறார்? தம்முடைய மனவாட்டியை பெற்றுக்கொள்வதற்காக. இதுதான் செகண்ட் கமிங். அது ப்ராசஸ்ஸாக இருக்கிறது, சவுட் வாய்ஸ் ட்ரம்பாக இருக்கிறது. நம்ம ட்ரம்ப் வரும்பொழுது நம்ம மேலே எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதுக்கு தான் வந்திருக்கிறார், மனவாட்டியை பெற்றுக்கொள்ளும்படியாக வந்து. ரோமியோ எதுக்கு வந்திருக்கிறார்? ஜூலியட்டை திருடி கொண்டு போகிறதுக்காக. ராத்திரியில் அவன் வந்து ஜூலியட்டை வந்து திருடி கொண்டு போகிறான். அதே போல் திருடனை போல வருகிறேன், மனவாட்டியை அவர் கேட்ச் பண்ணி கொண்டு போகிறதுக்காக. நீங்களும் நானும் அந்த பிரைடாக இருக்கணும். ஹல்லேலூயா. அவரை நேசிக்கிற மனவாட்டியாக இருக்கணும். நீங்கள் அவரை நேசிக்காமல் பள்ளத்துக்கு போக முடியாது. சுயரா நாங்கள் டாக்டின்லாம் ரொம்ப பேசுகிறோம், நாங்கள் அதை பற்றிலாம் தர்க்கம் பண்ணுறோம், அது ரைட்டா இது ரைட்டா இப்படிலாம் இவங்கெல்லாம் போக முடியாது. நீ இயேசுவை நேசிக்கிறாயா? உன் லைஃப் வந்து இயேசுவை நேசிக்கிறதா? உன்னுடைய லைஃப் இயேசுவை நேசிக்கலைன்னா உனக்கு இயேசு மேலே அன்பு இல்லாமல் பெரிய பேச்சாளராக இருக்கலாம், பிரயோஜனம் கிடையாது. உன்னை ஆண்டவர் கைவிடுவார். பெரிய பேச்சாளர், அங்கே பிரசங்கம் பண்ண போகிறேன், இங்கே பிரசங்கம் பண்ண போகிறேன், ஆண்டவர் கைவிடுவார். இயேசுவை நேசிக்கிறியா? உனக்கு ஜெபிக்க நேரம் இல்லை, பயில் படிக்க நேரம் இல்லை, லைஃபை ஆராய்ச்சி பண்ணி ஒப்பு கொடுக்க மனசில்லை, ஒரு நிமிஷம் கூட ஒப்பு கொடுக்க மனசில்லை, சுற்றிக்கிட்டே இருந்தால் எப்படி பல்லார எப்படி ராப்சரில் போக முடியும்? நான் உங்களை ஒரு காலம் அறியேன் என்று ஆண்டவர் சொல்லுவார். சாபன போதர்களை பார்த்து உங்களுடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துறோம், தீக்கு தோஷம் உரைத்தோம், அற்புதங்கள். ஒரு காலம் நான் உங்களை அறியவில்லை. ஐ நெவர் நியூ தீ என்று சொல்லுவார். அக்கிரம செய்கல, என்னை விட்டு அகன்று போங்கள். இன்னைக்கு இருக்கிற பெந்தகோச கன்வென்ஷன் ஸ்பீக்கர், யூடிபி ஸ்பீக்கர் எல்லாரையும் பார்த்து அக்கிரம செய்கரை என்னை விட்டு அகன்று போங்கள், எங்களுக்கு திறக்க வேண்டும், எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று புத்தி இல்லாத கனிகளை வந்து அங்கே தட்டும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை அறியேன். நியூ நாட் உங்களை நான் அறியவில்லை, உங்களை நான் பிரைடாக நிறைக்கலை. உங்கள் கூட ஒரு நாள் நான் அன்பாக பேசலை, நீங்களும் என்கிட்ட அன்பாக பேசலை, உங்களை பிரைடாகவே நீங்கள் என்கிட்ட பழகலை, நானும் உங்கள்கிட்ட வந்து ஒரு மனவாட்டி போல பழகலை, உங்களுக்கும் எனக்கும் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் இல்லையே, உங்களை நான் மனவாட்டியாக அறியவில்லையே. எத்தனை பேரை பார்த்து ஆண்டவர் அப்படி சொல்ல போகிறார்? இதை நம்மளை பார்த்து அப்படி சொல்லாமல் இருக்கணும்னா நம்ம இயேசுவை நேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவரை நேசிக்காமல் ராப்சரில் போயிட முடியாது. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்தாப்பில் அல்லது செய்தியில் இருந்தால சபைக்கு வந்தால போயிட முடியாது. நம்ம அவரை நேசிக்க வேண்டும். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், என்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறாயா, என்னை நேசிக்கிறாயா என்று கேட்பார். அவர் நம்முடைய பாவங்களெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர் குற்றவாளியாக மாறினார், நம்மளை அக்யூட்டட், இதை நம்ம குற்றத்திலிருந்து நம்மளை விடுவித்து விட்டார். இது ஒரு பெரிய லவ் ஸ்டோரி, த கிரேட்டஸ்ட் லவ் ஸ்டோரி. இந்த பைபிள் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் லவ் ஸ்டோரி. அவர் நமக்காக ஜீவனை கொடுத்து அன்பு கூறும் பொழுது நாமும் அப்படி அன்பு கூர்ந்தோமா? ஒருவன் தன்னுடைய உடலை சுட்டரிக்க ஒப்பு கொடுத்தாலும் அன்பு இல்லாமல் இருக்கலாம். அன்புங்கிறது ஹார்ட்லேருந்து வர வேண்டியது, அது செயற்கையாக கொண்டு வர முடியாது, அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹார்ட்டில் அன்பு வரணும். பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய உள்ளத்திலே ஊற்றப்பட வேண்டும். அவர் அந்த அன்பை நம்முடைய உள்ளத்திலே ஊற்றாத பட்சத்திலே நாம் அவரை நேசிக்க முடியாது. அதனால் மனவாட்டி என்ன சொல்லுகிறாள் உன்னத பாட்டில், உம்முடைய அன்பை ஊற்றும் என்று சொல்லுகிறாள். நம்முடைய இதயத்தில் அந்த அன்பு ஊற்றப்பட்டிருக்கு. ரோமர் 5:5 அந்த அன்பு ஊற்றப்பட்டால் தான் நாம் அவரை நேசிக்க முடியும். அந்த பிரைடை தான் இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ள வருகிறார். அந்த பிரைடுக்காகத்தான் அவர் வந்து ரெடீம் த பிரைடு, ஃபர்ஸ்ட் கமிங். செகண்ட் பைங் வந்து டு ரிசீவ் த பிரைடு, மூணாவது வருவர் பொழுது டு ரெயின் வித் ஹிஸ் பிரைடு. ஹி கம்ஸ் இஸ் டு ரெயின் வித் த பிரைடு, மனவாட்டியோடு வந்து ஆளுகை செய்ய வருகிறார். 3 கமிங்ஸ் ஆஃப் த லார்ட், எல்லாம் பிரைடுக்காக தான், ஒரு மனவாட்டிக்காகத்தான் அவர் உயிரை கொடுக்க வந்தார், அவளை மீட்கும்படியாக வந்தார், அவளை பெற்றுக்கொள்ளும்படியாக இப்பொழுது வந்திருக்கிறார். நம்ம செகண்ட் கமிங் டைமில் இருக்கிறோம். the season of second coming la irukrom idho pinbu avar mela manavatiye kondu poittu adan pinbu othara kaala mudinda piragu armagedon yuttham mudinda piragu indha bhoomiye avar sudhigaritha pinbu manavatiyodu vandha aaluga seigira hallelujah idhu evlo periya greatest love idhu indha love nama eppa maadhi yosithu paathoma indha love nama yosithu paathu yesuvai nesitha avangalukku mattum dhaan rapture சர்ச்சுக்கு நான் வர்றேன், நான் பைபிள் படிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஊழியம் செய்கிறேன், நல்லது தான், அதுக்கு ஆண்டவர் பலன் அளிப்பார். ஆனால் அதனால் போக முடியாது. இயேசுவை நேசிக்கிறாயோ? லவ் அஃபையர் இருக்குதா உனக்கும் ஆண்டவருக்கும்? லவ் அஃபையர் இருக்கிறதா என்று பார்க்கிறேன். அந்த அகபே லவ், அந்த தெய்வீக அன்பு இருந்தால் இயேசு எனக்காக எவ்வளோ அன்பு கூர்ந்தார், அந்த அன்பை நம்ம ரிட்டர்ன் பண்ண வேண்டும். அவர் நமக்கு மேலே செலுத்தின அன்பை நம்ம திருப்பி செலுத்தும் பொழுது இட்ஸ் எ கிரேட்டஸ்ட் லவ். அப்படி நேசிக்கிறவங்க தான் அவர் தான் மனவாட்டி. அல்லது ஒன்று குறைந்த 13 அதிகாரத்தின்படி என்னெல்லாமோ செய்தாலும் அன்பு இல்லாமல் இருக்கலாம். ரியல் லவ் நமக்கு இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அந்த அன்பை காண்பிச்சிருக்கிறார். அதே அன்பை தான் நம்ம திருப்பி செலுத்துகிறோம். நீங்கள் கவனிக்கும் பொழுது அதனால் இயேசு கிறிஸ்து முள்முடி சூட்டப்பட்டார். நான் ஒரு நாளிலே அவர் கோல்டன் கிரவுன் வைத்திருப்பார். ஹல்லேலூயா. அவருடைய சரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தது. அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. வெளிப்படுத்தல் 19:12 வசனம்.
அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை போல் இருந்தன, அவருடைய சரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன.
அவருடைய சரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. தொடர்ந்து வாசிக்கலாம்.
அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது.
அவர் கோல்டன் கிரவுன் ஒரு நாளிலே வச்சிருப்பார். அவர் கோல்டன் கிரவுன் வச்சிருப்பார். ஒரு கணல அவர் சரசின் மேல் அங்கே முள்முடி சூட்டப்பட்டது. அப்பொழுது அவர் சேவியராக வந்தார். அவர் பின்பு கிங்காக வரும்பொழுது அவர் வந்து முள்முடி அவர் முள்முடி அல்ல, கோல்டன் கிரவுன் வைத்திருப்பார். 16 வசனத்தில் ராஜாதி ராஜா கத்தாதி கத்தா என்னும் அந்த வார்த்தையானது அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டது. ராஜாதி ராஜா கத்தாதி கத்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் தொடர். அவர் ராஜாதி ராஜா, லார்ட் ஆஃப் லார்ட், கிங் ஆஃப் கிங்ஸ். அன்றைக்கு அவருடைய ரெண்டு காலையும் சேர்த்து ஆணி அடித்தாங்க. ஒரே ஆணி, ஒரு காலை இன்னொரு கால் மேலே வச்சு ஒரே ஆணி அடித்தாங்க. பெரிய பயங்கரமான ஆணி வச்சு சிலுவையில் அரைஞ்சாங்க. அப்பொழுது அவர் அவித சேவியராக இருந்தார். ஆனால் ஒரு நாளில் அவர் ஜட்ஜாக வரும்பொழுது அவருடைய பாதங்கள் உலைக்கலத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அன்றைக்கு அவர் கண்ணில் கண்ணீர் வந்தது. அவர் அழுதார், எஸ்லேமை பார்த்து அழுதார். அதனால் அன்றைக்கு அவர் ஜட்ஜாக வரும்பொழுது அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை போல் இருந்தது. 7-fold glory of Jesus. வெளிப்படுத்தல் 1 வாசிக்கிறோம். அதனால் பாருங்கள், இதே இயேசு கிறிஸ்து தான், அதே மாம்சத்தில் அடிக்கப்பட்ட அதே இயேசு கிறிஸ்து. சேவியராய் வந்தவர், அவர் ஜட்ஜாய் வருவார், உலகத்தை நியாயம் தீர்ப்பார். இந்த ஹோல் வேர்ல்டு, அவர் அமெரிக்காவை நியாயம் தீர்ப்பார், ரஷ்யாவை நியாயம் தீர்ப்பார், இந்தியாவை நியாயம் தீர்ப்பார். இந்தியாவுக்கு எவ்வளோ மிஷினரிகளை ஆண்டவர் அனுப்பினார், எவ்வளோ சத்தியம் போனது, இந்தியா தேசம் அவரை ஏற்றுக்கொண்டதா? தப்பிக்க முடியாது. அவர் சர்வலோக நியாயாதிபதி. ஹல்லேலூயா. த ஜட்ஜ் ஆஃப் த ஹோல் எர்த். அவர் சர்வலோகத்தை ஹி வில் ஜட்ஜ் த குயிக் அண்ட் டெட். இதோ என்ன சொன்னால், மரித்தோரை உயிருள்ளோரே அவர் நியாயம் தீர்ப்பார். ஆமென். அப்பொழுது அவர் கோல்டன் கிரவுன் வைத்திருப்பார். அன்றைக்கு முள்முடி சூட்டப்பட்டது. அதே இயேசு கிறிஸ்து ஒரு நாளில் கோல்டன். அவருக்கு தெரியும் தன் வாழ்க்கையில என்ன பகுதி இப்பொழுது நிறைவேறுது, இனி என்ன நிறைவேற போகிறது. எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். நமக்கு தெரியாது, அவருக்கு எல்லாமே தெரியும். ஆம்னிசைன்ட் காட். ஆமென். அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் மறித்து 3 உயிர்த்தெழுந்து பெந்தேகோசை என்ற நாள் வந்தபொழுது 50 பரிசுத்தாவியை ஊற்றினார். அதிலிருந்து அவர் 7 சபை காலமாக எபேசு சிமிந்தா பெர்கமு தேத்தீரா சரதை பலதல்பியா லவோதிக்கியா, இந்த 7 சபை காலமாக அவர் 2000 அவர் வந்து பிரீஸ்ட்ஹூடாக இருக்கிறார். ஆசாரியன் என்ன செய்கிறான்? அந்த வெண்கல பலிப்பீடத்திலே ஆட்டை பலி செலுத்துகிறான். பின்பு அந்த இரத்தத்தை எடுத்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போய் கிருபாசனத்திலே 7 அங்கே தெளிக்கிறான். அதே போல் தான் கத்ரா இயேசு சிலுவையில் அவர் பலியானார். அங்கே அவருடைய இரத்தமானது கிருபாசனத்திலே பல்லோகத்தில் தானே 7 தெளிக்கப்பட்டது. ஏன் 7 தெளிக்கப்பட்டதுன்னா 7 சபை காலங்களுக்காக. அவருடைய இரத்தமானது அங்கே தெளிக்கப்பட்டது. ஆனால் அவர் பிரீஸ்டாக இருக்கிறார், அவர் வந்து என்ன செய்கிறார் என்றால் அவர் வந்து பரிந்து பேசுகிற ஊழியத்தை செய்கிறார். எபிரேயர் 4:14 வாசிக்கலாம்.
வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்ய கிருபை அடைவோம், தைரியமாய் கிருபாசத்தண்டையிலே சேர கடவோம்.
அவர் ஏழு சபை காலமாக அவர் பிரீஸ்டாக இருக்கிறார். மேனா வந்தவர் இப்பொழுது அவர் பிரீஸ்டாக இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகையால் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் கிருபாசர் தண்டையிலே தைரியமாய் சேரக்கடவும். அதனால் நம்ம கிருபாச ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்குது, அப்பொழுது அது கிருபாசனமாக இருக்குது. ரத்தம் எடுக்கப்பட்டால் அது நியாயசனமாக மாறிடும். ஒரே இதாக வந்து அது ஜட்மெண்ட் சீட்டாகவும் அல்லது வந்து அது மேசி சீட்டாகவும் மாறுகிறது. ரத்தம் அங்கே ஏழு முறை தெளிக்கப்படுது. ஏழு சபை காலங்களுக்காக இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படும் பொழுது இப்பொழுது அவர் ஏழு சபை காலமாக அவர் பிரீஸ்டாக இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாதவர் அல்ல பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லாமல் அவர் நம்ம மேலே இறக்கம் உள்ளவராக இருக்கிறார். நமக்காக பரிதபிக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர்கிட்ட நம்ம போகும்பொழுது அந்த கிருபாசன தண்டையில் போகும்பொழுது அங்கே ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு இரக்கத்தையும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையும் அடைய முடியும். லெட் அஸ் தேர்ஃபோர் கம் போல்லி அண்ட் டு த த்ரோன் ஆஃப் கிரேஸ் தட் வி மே அப்டைன் மெர்சி அண்ட் ஃபைண்ட் கிரேஸ் டு ஹெல்ப் இன் த டைம் ஆஃப் நீடு. நம்ம ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை பெற முடியும். ஹல்லேலூயா. எப்படி பாருங்க, இயேசுவின் அன்பை நினைச்சு பாருங்க, அவர் நமக்காக செய்ததை நினச்சி பாருங்கள். அப்படி நினச்சி பார்த்தா நீங்கள் அவரை நேசியாமல் இருக்க முடியாது. உங்களை யாரும் அந்த அளவுக்கு அன்பு கூறல. உங்களுக்காக அவர் செய்யணும்னு என்ன இருக்குது? அவ்வளோ செஞ்ச அந்த அன்பை நினைக்காம நம்ம உலகத்தை நினச்சி கவலைப்பட்டு உலக விதமான ஆசையில் போனோம்னா நமக்கு எவ்வளோ பெரிய தண்டனை கிடைக்கும்னு யோசித்து பாருங்கள். நாசியில் சுவாசம் இருக்கிறதே அவரால் தான். இங்கே பூமி அதிர்ச்சி வராமல் இருக்கிறதே உங்களையும் என்னையும் நினச்சி தான் இங்கே பூமி அதிர்ச்சி கொண்டு வரல. இங்கே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க, மணவாட்டி இருக்கிறா, வார்த்தையை நேசிக்கிறாங்க. அதனால் சென்னை பட்டணத்துக்கு பூமி அரிசியை கொண்டு வரக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிற. இதெல்லாம் நினச்சி பார்க்கணும். ஏன் அங்கே வந்தது இங்கே வயன் வரக்கூடாது? ஏன் அது நேற்று ராத்திரியே வரக்கூடாது அல்லது இன்னைக்கு ராத்திரியே வரக்கூடாது? எந்த நேரத்தில் வரணும்னு சொல்ல முடியுமா? எல்லாமே காட்ஸ் கிரேஸ். ஹல்லேலூயா. மெடிட்டரேனியன் ஆபீஸில் இருந்தார். After the denomination ages are run out, in the சோபன காலங்கள் முடியும் பொழுது, after the denomination ages are run out, he will break the seals. இதோ அவர் வந்து முத்திரைகளை திறக்க வேண்டும். அவர் இப்பொழுது முத்திரைகளை திறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சோபன காலங்கள் முடிந்து விட்டது. அவர் சோபன காலங்கள் முடிந்து போன பிறகு அவர் பிரீஸ்டை விட்டுட்டு அவர் சன் ஆஃப் மேனாக வந்திருக்கிறார். அவர் வந்து என்ன செய்ய மேகத்தில் வந்திருக்கிறார். முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. Seven seals are opened. Hallelujah. The mystery revealed. The redemption is revealed. But Benham redemption-ஐ கொண்டு வர முடியாது. அவர் ரெடிமர் கிடையாது. ஆனால் அவர் ரெடாம்சனை ரிவீல் பண்ணியிருக்கிறார். ரெடாம்சனை வெளிப்படுத்தியிருக்கார். அவருடைய செய்தி மீட்பை வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு தூதனும் என்னென்ன செய்தியை கொண்டு வந்தார், எல்லா விதமான பிளான் என்ன, தேவனுடைய சிந்தை என்ன என்பதை இப்பொழுது இட் வாஸ் பீயிங் ரீவீல்டு. அது கொஞ்சம் கொஞ்சம் வெளிப்படுத்தப்பட்டது, இப்போ வந்து பரிபூர்ணமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமீன். செவன்த் ஏஞ்சல், ஏழாம் தூதன், அந்த மெசஞ்சர் வந்து செவன் சர்ச் ஏஜஸில் என்னென்ன நடந்தது எல்லாத்தையும் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நம்ம இப்பொழுது ராப்சருக்கு எப்படி ஆயத்தமாக முடியும்? How to prepare for rapture? ராப்சருக்கு எப்படி ஆயத்தமாக முடியும் என்பதை அந்த செய்தி நமக்கு சொல்லுகிறது. அதில் இருக்கிற மிஸ்ட்ரீஸ், அந்த ஏழாம் தூதன் செய்தியில் இருக்கிற மிஸ்ட்ரீஸ் தான் செவன் தண்டராக இருக்கிறது. அது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் இருக்கிற அந்த மிஸ்ட்ரியை ரிவீல் பண்ணப்பட்டிருக்கும் பொழுது அது வந்து செவன் தண்டர்ஸாக இருக்குது. வாட் ஆர் த ரெவலேஷன் கண்டெயின் இன் த செவன் சீல் புக், அதுதான் செவன் தண்டர்ஸ். அந்த செவன் தண்டர்ஸ் என்ன செய்யறதுனா உங்களை பிதாக்குடைய இதயத்துக்கு திருப்புகிறது, உங்களை ஆதி அப்போஸ்தல பெந்தகோஸ்த விசுவாசத்துக்கு திருப்புகிறது, ஒரிஜினல் ஃபெய்த்துக்கு அது திருப்புகிறது, நம்மை வந்து சூப்பர் சர்ச்சாக மாற்றுகிறது. இந்த வெளிப்பாடுகள் தான் நம்மை சூப்பர் சர்ச்சாக மாற்றுகிறது. சோபரன் சபையை காட்டிலும் நம்ம சூப்பர் சர்ச். இந்த செவன் தண்டர் மெசேஜ் நமக்கு வரதுனால மற்ற மெசேஜ் சர்ச்சை காட்டிலும் நம்ம சர்ச் சூப்பர் சர்ச். இது சூப்பர் சர்ச், உங்களுக்கு அப்படி போதிக்கப்படுறது. நீங்கள் எந்த அளவுக்கு கேட்ச் பண்ணுறீங்களோ அதை உங்களை பொறுத்து. ஆனால் இங்கே போதனை கொடுக்கப்படுது. நம்ம இன்னைக்கு சூப்பர் சர்ச்சாக இருக்கிறோம், விசேஷித்த ஒரு சபையாக இருக்கிறோம். இட் இஸ் எ ட்ரெமெண்டஸ் டைம். இது ஒரு அற்புதமான ஒரு காலம். இந்த காலத்தில் தான் ஆண்டவர் வந்து என்ன செய்கிறார் என்றால் எல்லா ரகசியத்தையும் வெளிப்படுத்துகிறார். அதனால் ஏழு சபை காலங்கள் முடிந்த பின்பு இன்னும் அவர் கிங்காக வரலை, அவர் நியாயாதிபதியாக இப்பொழுது வந்திருக்கிறார். அவர் இன்றைக்கு சுப்ரீம் ஜட்ஜாய் வந்திருக்கிறார். அவர் இன்வெஸ்டிகேஷன் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வருகிறார். இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க இவரால் உலகத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணுகிறார். ஒவ்வொருத்தரையும் இப்பொழுது இன்வெஸ்டிகேட் பண்ணுகிறார். நீங்கள் எப்படி இருக்கிறேன்னு அவர் உங்களை விசாரணை செய்கிறார். ஒவ்வொரு சபையும் அவர் இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருக்கிறார். ஒவ்வொரு தேசத்தையும் அவர் இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருக்கிறார். அவர் சுப்ரீம் ஜட்ஜாய் வந்திருக்கிறார். ஆனால் உங்களுக்கு என்ன செய்கிறார் என்றால் அவர் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. எப்பொழுது ஏழு சபை காலங்கள் முடிந்ததிலிருந்து அவர் ராஜாவாக வரும் வரைக்கும் இப்பொழுது அவர் என்ன செய்கிறார் என்றால் இன்வெஸ்டிகேஷன் ஜட்ஜாக வந்திருக்கிறார். அவர் நமக்கு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஏழு இடிகள் தங்கள் சத்தங்களை முழங்கின. ஆமீன். மதங்கள் வீழ்ச்சி அடைந்து விட்டது. எல்லா மதங்களிலையும் பாவங்கள் அதிகமாகிவிட்டது. அங்கே பாவங்கள் நிறைய இருக்கு. சோபனங்கள் பாவத்தினாலே இருக்கிறது. ரிலிஜன் வீழ்ச்சி அடைந்து விட்டது. பாலிடிக்ஸ் வந்து வீழ்ச்சி அடைஞ்சு, நேர்மையான அரசியல் இல்லை. மாரல் லைஃப், ஜனங்களுடைய மாரல் லைஃப், அவங்களுடைய ஒழுக்க கேடுகள், ஜனங்களுக்கு அதிக ஒழுக்க கேடுகள் இருக்கிறது. இங்கே வார்த்தை போதிக்கப்படனால இங்கே எல்லோரும் கொஞ்சம் நல்லா ஒழுங்காக இருக்கும். உங்களுக்கு இந்த வார்த்தை இல்லைன்னா நம்மளும் சீர்கட்டு போவோம். அதனால் ஒழுக்க கேடுகள் இருக்கிறது. மாரல் லைஃப் மோசமாகிவிட்டது. மனுஷனுடைய சிவிலைசேஷன், அவனுடைய நாகரிகம் சீரழிந்து போய்விட்டது. எல்லாமே சீர்கட்ட நிலையில் இருக்கிறது. உள்ளே போய் பார்த்தா எல்லாமே சீர்கட்டதாக இருக்கு. ஒரு சபையில் உள்ளே போய் பார்த்தா அங்கே சீர்கட்டதாக இருக்குது. அதெல்லாம் எல்லாமே சீரழிஞ்சு போனது, எல்லாமே வீழ்ச்சி அடைஞ்சு போனது. இந்த நேரத்தில் அவர் ஜட்ஜாக வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுகிறார். அவங்களுடைய குற்றம் எவ்வளவு லெவலில் இருக்குது, அதுக்கு என்ன சென்டென்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு அவர் இறங்கி வந்திருக்கார். சுப்ரீம் ஜட்ஜாக வந்திருக்கிறார். உங்களுக்கு வந்து மனவாட்டியை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறார். உங்களை மேலே எடுத்துக்கொள்ள வந்திருக்கிறார். உங்களுக்கு ஏழு இடிகள், அந்த செவன் தண்டர் மெசேஜை கொடுக்குறார். அந்த மிஸ்ட்ரீஸை ரிவீல் பண்ணுகிறார். உங்களை பெர்ஃபெக்ஷனில் கொண்டு வர, ராப்சரிங் ஃபெய்த் கொண்டு வரக்காக வந்திருக்கிறார். சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் கேட்ச் பண்ணணும். எல்லாம் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ். நீங்கள் எந்த அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணுறீங்களோ அது உங்களை பொறுத்து. என்னுடைய வேலை நான் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லணும். நோவா காலம் வரும்பொழுது அந்த சிவிலைசேஷன் அழிஞ்சு போனது. இட் ஹட் கம் டு இட்ஸ் எண்ட். அது ஒரு முடிவுக்கு வந்தது. ஆண்டவர் ஜனங்களை பார்க்க இன்வெஸ்டிகேட் பண்ணுகிறார். ஜனங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணும்பொழுது பூமி சீர்கட்டதாக இருக்கிறது. 6:13, யாதியாமா 6:13.
அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது.
இதோ மாம்சமான யாவருடைய முடிவும் அது என்னிடத்துல வந்தது, அவர்களால பூமி வந்து கொடுமையினால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். பாருங்க, அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணுகிறார் நோவா காலத்தை. அந்த குளோபல், அந்த முழு உலகத்தையும் அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணுகிறார். இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார், எந்த ஆல் ஃப்ளஸ் இஸ் கம் பிஃபோர் மீ, ஃபார் த ஏர்த் இஸ் ஃபில்ட் வித் வயலன்ஸ், அண்ட் பிஹோல்ட் ஐ வில் டிஸ்ட்ராய் தம் வித் த ஏர்த். நான் வந்து பூமியை அழிக்க போகிறேன். எல்லாரும் தங்கள் வழியை கெடுத்து, இப்போ நீங்கள் ஃபுல்லாக எல்லாரும் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருக்கிறார். எல்லாம் குடிகாரங்க, 75% குடிகாரங்க குடிகாரங்க பெரிய இருக்கிறாங்க. பாவத்தை செய்கிறவங்க இன்னைக்கு பெருகி இருக்கிறாங்க. உலகம் எப்படி சீர்கட்டு போயிருக்கு, அதே போல் நோவா காலத்தை பார்க்குறார். பூமியில் உள்ள எல்லாரும் வந்து சீர்கட்டுருக்காங்க, லிவிங் டுகெதரில் இருக்கிறாங்க. அவங்க நம்ம ஒரு ஒழுங்கில் இருக்கிறோம், ஆனால் உலகம் வந்து சீர்கட்டுதாக இருக்கு. அதனால் எல்லாருடைய முடிவும் என்ன, அவர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுகிறார். அப்பொழுது என்ன செய்கிறார், ஜட்ஜ் எங்கே வந்திருக்கிறார், இன்வெஸ்டிகேட் பண்ணுகிறார். இது அவங்க எல்லா குற்றவாளிகளாக இருக்கிறார்கள், அவங்களுக்கு அவங்க அழிவை கொண்டு வரணும், நியாய தீர்ப்பை கொண்டு வர வேண்டும், இன்வெஸ்டிகேஷன் ஜட்ஜ்மெண்ட். அப்பொழுது அவர் நியாய தீர்க்கும் பொழுது கொஞ்சம் ஒரு குரூப்பாக பீப்புள் அங்கே இருக்கிறாங்க, அவங்க ரியலாக இயேசுவை நேசிக்கிறாங்க. இப்பொழுது நீங்கள் நினைக்க வேண்டும், இயேசுவை நேசிக்க வேண்டும். வார்த்தை வார்த்தைன்னு வைராக்கியமாக இருப்பாங்க, அதை குறித்து ரொம்ப மணிக்கணக்கில் பேசுவாங்க, ஆனால் அவங்க வாழ்க்கையில் தேவனோட ஐக்கியம் இருக்காது, தேவனை நேசிப்பது கிடையாது. ஒரு ஃப்ரெண்டை கூட நேசிப்பான், யாராவது ஒரு அவங்க கூட உலகத்தில் இருக்க மனுஷனை கூட நேசிப்பான், ஆனால் இயேசுவை நேசிக்க மாட்டாங்க. சட்டத்திட்டங்கள் போல் அவரை ஃபாலோ பண்ணுறது, இப்படியாப்பட்டவங்கள ஆண்டவர் எடுத்துக்கொள்ள மாட்டார். உனக்கு உண்மையிலே பாசம் இருக்குதா ஆண்டவர் மேலே? உன் ஃப்ரெண்டை நேசிக்க தெரியுது, இயேசுவை நேசிக்க தெரியுதா? வாய்கிளிய பேசுறது, சத்தியத்தை பற்றி வாய்கிளிய பேசுறது, ஆனால் இயேசு கிறிஸ்து மேலே அன்பு இருக்காது. அப்படிலாம் இருக்கிறாங்க, நம்ம அப்படி இருக்கக்கூடாது, நமக்கு அது ஒரு எச்சரிப்பு. அதனால் பாருங்கள், நோவா தேவனை நேசித்தான், தேவனோடு அவன் ஐக்கியப்பட்டான். நோவா வாக்டு வித் காட், ஏனோக்கு வாக்டு வித் காட், அந்த அனுபவத்தை பெறணும். நோவா தேவனோடு சஞ்சரித்தான், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். அந்த யோவான் என்ற சீசன் அவருடைய மார்பிலே சாய்ந்திருந்தான், அதுதான் அன்பு. அதில் பாருங்கள் என்ன செய்கிறார் என்றால், அவர் வந்து நோவா காலத்தில் இன்வெஸ்டிகேஷன் ஜட்ஜ்மெண்ட் அவங்க வந்து பார்க்கும் பொழுது, இப்படி இருக்கும் பொழுது அந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை அக்யூட்டட் ஃப்ரம் கில்ட், அவங்கள வந்து அவங்க குற்றத்திலேருந்து விடுவிக்கிறார் தான் நோவா. நோவா தேவனை விசுவாசித்தான், ஆண்டவர் அவனை அதை நீதியாக எண்ணினார். அந்த ஒரு குரூப்பை அவர் அக்யூட் பண்ணுகிறார், அதுலேருந்து தெரிஞ்சார், குற்றத்திலேருந்து விடுவிக்கிறார். இதை உலக மனத்தின் மேலும் ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு வருகிறார். இது குளோபல் லெவலில் நடந்த காரியம், உலக லெவலில் நடந்த காரியம். பின்பு அவர் என்ன செய்கிறார் என்றால், ஆபிரகாம் காலத்திலே அவர் வருகிறார், இன்வெஸ்டிகேஷன் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக அவர் வருகிறார். அங்கே சன் ஆஃப் மேன் அங்கே வருகிறார், ரெண்டு தூதர்கள் வருகிறார்கள், என்னதுக்காக, இன்வெஸ்டிகேஷன் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக. அவர் வந்து என்ன செய்கிறார் என்றால், அந்த சோதோம் குமாராவை அவர் வந்து பார்க்கும் பொழுது அவர்கள் வந்து அதன்படி உண்மையிலே அவர்கள் பாவம் பெருகி இருக்கிறது, அது நேரடியாக விசாரணை செய்கிறார். ஆதியாகமம் 18:20-21.
பின்பு கர்த்தர், சோதோம் குமாராவின் கூக்குரல் பெரிதாக இருப்பதினாலும் அவர்களின் பாவம் மிகவும் கொடிதாக இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவோ.
என்னிடத்தில் வந்து எட்டின அந்த கூக்குரல் செய்திருக்கிறார்களோ இல்லையோ, அதான் இன்வெஸ்டிகேஷன். இன்வெஸ்டிகேஷன் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக அவர் இறங்கி வருகிறார். பாருங்க, ஒரே சன் ஆஃப் மேன் தான், ரெண்டு பர்பஸுக்கு வருகிறார். ஒன்று வந்து சோதோம் குமாராவின் மக்களுடைய பாவங்கள் எப்படி இருக்கிறது, ஹோமோசெக்சுவல் பீப்புளாக இருக்காங்க, தேலியாளின் மக்களாக இருக்கிறார்கள், ரொம்ப அருவறுப்பான பாவத்தில் இருக்கிறாங்க. இன்றைக்கி அப்படி தான் இருக்குது, இன்றைக்கி எல்லாமே அப்படி தான் இருக்குது, உலகமே சோதோம் குமாராவாக இருக்கிறது, சோடமித் பீப்புள் இன்றைக்கி இருக்கிறாங்க. அதனால் அவர் இன்வெஸ்டிகேட் பண்ண வருகிறார். இப்பொழுது உலகம்க்கு வந்து சோதோம் குமாரா நிலவுங்க. அங்கே ஆபிரகாமுக்கு அவர் என்ன இருந்தார், அவனை நேமை சேஞ்ச் பண்ணியிருக்கிறார். இன்னும் ஒரு வருஷத்தில் வந்து உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவனுக்கு ஈசாக்கே என்று பெயரிடுவாயன்னு சொல்லியிருக்கிறார். 17:20-21 சொல்லியிருக்கிறார், 21 சொல்லியிருக்கிறார். இப்பொழுது அவன் அதுக்காக காத்து கொண்டே இருக்கிறான். அப்பொழுது அவர் அங்கே அவனை வந்து சந்திக்கிறார். சந்தித்து என்ன செய்கிறார் என்றால், ஒரு 10 வாசிக்கலாம், 18:10.
அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாக உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்போது உன் மனைவியாக சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார்.
பாருங்க, அவர் ஒரே இது இறங்கி வருகிறார், அதுதான் செவன் சீல். இப்பொழுது நம்ம செவன் சீல இருக்கிறோம். அவர் இறங்கி வருகிறார், சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி ரிபீட்டட் அகைன், இ டிசன்டட் ஃப்ரம் ஹெவன். அவர் என்ன செய்கிறார் என்றால், ஆபிரகாமுக்கு அவனுக்கு வாக்கு தத்துவத்தை கன்ஃபார்ம் பண்ணணும். ஒரு வருஷத்தில் உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவான்னு 17:21 சொல்லியிருக்கிறார். அவன் அதையே நினச்சிக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கான். அப்படி வரும் பொழுது, கூடார வாசலில் இருக்கும் பொழுது, அங்கே சன் ஆஃப் மேன் இங்கே வருகிறார், இஸ் கமிங் ஆஃப் த லார்ட், இஸ் செவன் சீல். அவனுக்கு வந்து அந்த வாக்கு தத்துவத்தை கன்ஃபார்ம் பண்ணுகிறார். ஒரு பிராண உற்பத்தி காலம், இன்னும் 9 குழந்தை பிறக்கும். ஆனால் ஆண்டவர் வந்து அவன் காத்திருக்கிறார், அவனுக்கு அந்த வாக்கு தத்துவத்தை கன்ஃபார்ம் பண்ணுகிறார். பின்பு அவர் சோதோமுக்கு போகிறார். என்ன சென்றார், நான் என் இடத்துல வந்த கூக்கர்லானது அவர்கள் அந்த பாவத்தை செய்திருப்பார்களோ இல்லையோ என்று நான் பார்க்கும்படியாக இறங்கி வந்தேன். அதனால் ரெண்டு பர்பஸ் இருக்குது. அதே போல் இன்றைக்கி அவர் ரெண்டு பர்பஸில் இறங்கி வந்திருக்கிறார். உங்களுக்கு வந்து பாடி சேஞ்ச் அண்ட் ரேப்சர் கொண்டு வரதுக்காகவும், உலகத்தை வந்து அவர் வந்து என்ன இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருக்கார், இன்வெஸ்டிகேட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க வந்திருக்கிறார். எவ்வளோ அக்யூரட்டாக இருக்குது பாருங்கள், அன்னைக்கு நடந்த அதே பேட்டர்ன் இப்போ வந்துருக்கு. அக்யூரட்டாக இருக்கும், 100% துல்லியமாக இருக்கு. அல்ல, சோதோமின் மக்கள் ஹோமோசெக்சுவல் பீப்புளாக இருக்கிறார்கள், பேலியாளின் மக்களாக இருக்கிறார்கள், தேவ பயம் இல்லாதவர்கள். அதே போல் இன்னைக்கு உலக விதமாக சீர்கட்டு இருக்குது, அருவறுப்பான பாவத்தில் இருக்கிறது. ஆண்டவர் இன்வெஸ்டிகேஷனுக்கு ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வந்திருக்கிறார். பின்பு என்ன செய்கிறார் என்றால், அங்கே ஆபிரகாம் பரிந்து பேசுகிறான். ஆண்டவரே, 50 நீதிமான் இருந்தால் அழிப்பீரா? நீ நீதிமானோடு கூட துன்மார்க்கனை துன்மார்க்கனோடு சேர்ந்து நீதிமானை அழிப்பீரோ? சர்வலோகத்தின் நியாயாதிபதி நீதி செய்யாமல் இருப்பீரோ? 25 வசனத்தை வாசிக்கலாம்.
துன்மார்க்கனோடே நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாக இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாக இருப்பதாக, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பார்.
அவன் ஆண்டவரை பார்த்து என்ன சொல்லுகிறான், என்ன அடமடி சொல்லுகிறான் என்றால், சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பீரோ? Shall not the judge of all the earth do right? அதனால் ஜட்ஜ் ஆஃப் த ஆல் இயர்த், உலகத்தை முழு நியாய தீர்ப்பு முழுவதும் இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டிருக்கார். அவர் தான் ஜட்ஜ் ஆஃப் த ஹோல் இயர்த். அது வேற கடவுள், இது வேற கடவுள் கிடையாது. அப்படி நினைக்கிறவங்க பிசாசுடைய பொய்யை விசுவாசிக்கிறாங்கள். அவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் பிரவேசிக்க முடியாது. அதே கத்தர் தான், அதே சன்னாத்மேன் தான் மறுபடியும் மாம்சத்தில் வந்திருக்கிறார். நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுசும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அவர் சர்வலோகத்தின் நியாயாதிபதி, ஜட்ஜ் ஆஃப் த ஆல் த எர்த். அவன் சொல்கிறான், சர்வலோகத்தின் நியாயாதிபதி அவர் வந்து நீதி செய்ய, அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. உலகத்தில் இருக்க நியாயாதிபதியிட்ட நீதி கிடையாது. பணத்தை கொடுத்து தீர்ப்பை மாற்றிக்கிடலாம். எல்லா ஜட்ஜும் கிடையாது, மெஜாரிட்டி ஜட்ஜி அப்படி தான். ஒருத்தருக்கு வந்து லேண்டு எனஜரண்டல், அவனை வந்து ஒருத்தன் வந்து லேண்டை எடுத்துக்கிட்டான். இவங்க வந்து அந்த லேண்டை கிளைம் பண்ணும் பொழுது இவங்களுக்காக பரிந்து பேசுகிற அந்த வக்கீல் என்ன செய்கிறான்னா, அவனுடைய ஆப்போசிட் பார்ட்டி வக்கீலோடு சேர்ந்துக்கிட்டு அவன் பேரை பேசிட்டான். நமக்காக வாதாடுற வக்கீல் வந்து ஆப்போசிட் பார்ட்டியோடு சேர்ந்துக்கிடுவான். சேர்ந்துக்கிட்டு பேரம் பேசி இவங்களுக்காக வழக்காடுற மாதிரி இவங்களுக்கு தோல்வி அடைய பண்ணி அவங்களுக்கு சாதகமாக நிலத்தை கொடுத்து தீர்ப்பு கொடுத்துருவான். இதுதான் இன்றைக்கி இருக்க ஜட்ஜிகள் வேலை. அவங்க வக்கீல்களுடைய வேலை அதுதான். இல்லாத பொல்லாதெல்லாம் அவங்க ஒருத்தர் வந்து கேஸ் கொடுத்தான்னா அதை நிறைய கொடுக்குது, பொய்யாக எழுதி அங்கே வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறது. அதனால் அது அந்த தொழில் அப்படியாப்பட்ட ஒரு தொழில் அது. ஆனால் அதில் ஒரு சிலர் நீதி உள்ள நியாயாதிபதி இருக்கிறார்கள். நல்ல வக்கீல் ஒரு சில வக்கீல் இருக்கிறாங்க, எல்லாரும் அப்படி கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து நீதி உள்ளவராக இருக்கிறார். அதான் ஆபிரகாம் சொல்லுகிறான், துன்மார்க்கோடு சேர்ந்து நீதிமானை அழிப்பீரா? அப்பொழுது அது அன்ஜஸ்டாக இருக்குது, அது நீதியான தீர்ப்பு இல்லை. அதனால் அங்கே சில நீதிமான்கள் இருக்கிறாங்க, லோத்து ஃபேமிலி இருக்குது, அவர்கள் வந்து மீட்கப்பட வேண்டும் என்று இவன் பரிந்து பேசுகிறான். இன்றைக்கு நம்ம அந்த ஜாப்பை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். சர்வலோக நியாயாதிபதி வந்திருக்கிறார், சுப்ரீம் ஜட்ஜி வந்திருக்கிறார், உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வந்திருக்கிறார், சோதோம் குமாரவை அழிக்க வந்திருக்கிறார். ஆனால் நம்ம வந்து எலெக்ட் பீப்புளாக இருக்கிறோம், நம்ம அக்யூட்டட் ஃப்ரம் சின், இதோ நம்ம பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி விடுவிக்கப்பட்டோம்? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், தேவன் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஏப்ரஹாம் பிலீவ் காட் அண்ட் காட் இம்ப்யூட்டட் ஹிம் ரச்சஸ்னஸ். அவனுக்கு மேலே தம்முடைய நீதியை அவர் அங்கே கொண்டு வந்தார். யோவான் அங்கே ஆதியாம 15:6 வாசிக்கலாம்.
அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக.
அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அவன் வந்து அக்யூட்டட் ஃப்ரம் சின், பாவத்திலிருந்து அவன் குற்றத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு விட்டான். எப்படி என்றால் ஃபெய்த், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஏப்ரஹாம் பிலீவ்ட் இன் த லார்ட் அண்ட் ஹீ கவுண்டட் இட் to him for righteousness. இப்போ அவன் விடுவிக்கப்பட்டிருக்கிறான், இவனுக்கு பரிந்து பேசுகிறான். அப்பொழுது இவனுடைய பரிந்து பேசுகிற ஜபத்தின் நிமித்தமாக லோத்து விடுவிக்கப்படுகிறான். சோதோம் குமாரா அக்னினாலே அழிக்கப்பட்டது. முதல்ல அவர் இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டும், அது பின்பு ஜட்ஜ்மெண்ட். இன்வெஸ்டிகேட் பண்ணாமல் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியாது. அதே போல கத்தர் இன்றைக்கு இறங்கி வந்திருக்கிறார். நம்மளை இன்வெஸ்டிகேட் பண்ணி நீங்க விடுவிக்கப்பட்டுட்டீங்க. ஏனென்றால் நீங்கள் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க. ஹல்லேலூயா. உங்களோட லைஃபை டெடிக்கேட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் எல்லோரும் உங்கள் லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டும். ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கணும். அப்படின்னா குற்றத்திலேருந்து விடுவிக்கப்படுவீங்க. மனம் போல ஜீவித்தீங்கன்னா உங்கள் மேலே அந்த கில்ட் இருக்கும். உங்களுக்கு நியாய தீர்ப்பு அழிவு வரும். சும்மா விளையாட்டு இல்லை. சும்மா நம்ம மெசேஜில் வந்துட்டு சும்மா கடமைக்கு வந்துட்டு போனது கிடையாது. அவர் வந்து ஒரு நாளில் இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கார். இப்போ வார்னிங் பண்ணுகிறார். நோவா காலத்தில் அதுதான் செய்தார். டேஸ் ஆஃப் நிம்ரோட். இதோ நிம்ரோத்தின் காலத்தில் அவர் இறங்கி வந்தார். எதற்காக வந்தார்? முதல்ல இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அதுக்கு பிறகு தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். இன் விசாரணை செய்யாதபடி நியாயத்தீர்ப்பு கொடுக்க முடியாது. உலக பிரமாண கோர்ட்டில் அப்படி தான். அங்கே நியாயத்தீர்ப்பு, அங்கே எவிடன்ஸ் வேணும், சாட்சிகள் வேணும். அதன் பின்பு அவங்களுக்கு சென்டென்ஸ் கொடுத்தப்பட்டு அந்த நியாயத்தீர்ப்பு நாளுக்காக காத்திருப்பா. இப்போ ஆண்டவர் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டார். இது அழிவு நிச்சயம். ஆனால் இன்னும் அந்த உலகம் வந்து அந்த நியாயத்தீர்ப்புக்காக காத்திருக்குது. அவர் வந்து என்ன செய்கிறார் என்றால் சபைகளை நியாயம் தீர்த்து விட்டார். அங்கே இன்டெக்ட் திஸ் ஜெனரேஷன் ஃபார் த செகண்ட் க்ரூசிபிகேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவை ரெண்டாம் முறை சிலுவையில் அறைந்ததாக இவர்கள் மேல் நான் குற்றச்சாட்டுகிறேன் என்று அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டார். ஜட்ஜ்மெண்ட் சொல்லிட்டார். ஆனால் நியாயத்தீர்ப்புக்காக அவங்க ஜெயிலில் காத்திருப்பான். அதே போல் இன்றைக்கி உலகம் காத்திருக்கும். இன்றைக்கி மக்கள் காத்திருக்கிறாங்க. இன்வெஸ்டிகேஷன் நடந்து விட்டது. ஏனென்றால் அங்கே ஒளி வரும் பொழுது அந்த ஒளியை அவர்கள் வெறுத்து அவள் இருளை நேசிப்பது நிமித்தமாக. யோவான் 3:19 வாசிக்கலாம்.
ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு.
அந்த ஆக்கினை தீர்ப்பு அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு என்ன காரணம் என்றால் ஒளியானது வந்திருக்கிறது. கிரேட்டஸ்ட் லைட், இது கிரேட்டஸ்ட் மெசேஜ் இப்பொழுது வந்திருக்கிறது. இந்த மெசேஜ் தான் இருக்கிறதிலே கிரேட்டஸ்ட் மெசேஜ். இதுதான் கிரேட்டஸ்ட் லைட். ஒளியானது வந்திருந்தும் ஜனங்கள் வந்து அவருடைய கிரியைகள் பொல்லாதாக இருப்பதனாலே ஒளியை பகைத்து இருளை விரும்புகிற. இருள் வந்து பாவம். அதனால் தங்களுடைய ஸ்தாபனத்துக்கு போனால் எப்படி வேணாலும் ஜீவிக்கலாம். இந்த மெசேஜுக்கு வந்தால் நிறைய கண்டிஷன் இருக்குது. நம்ம பார்ட் வேர்டில் இருக்கிறவங்களும் இந்த மெசேஜுக்கு வரமாட்டாங்க. ஏன்னா இங்கே கண்டிஷன் நிறையா இருக்குது. யூடியூப்பில் வேணால் மெசேஜ் கேட்பாங்க, ஆனால் இங்கே வரமாட்டாங்க. ஏன்னா இங்கே கண்டிஷன் இருக்குது. அவங்க ஒளியை பார்க்கலும் இருளை நேசிக்கிறார்கள். அதனால் தான் ஆக்கின தீர்ப்பு வருகிறது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அதை அவர் நீதியாக எண்ணினார். இதை நிம்ரோத்து காலத்தில் அவர் இறங்கி வந்தார். ஏன்னா ஜனங்களை அவர் இன்வெஸ்டிகேட் பண்ண வருகிறார். ஆதியாகமம் 11:5 வாசிக்கலாம்.
மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார்.
இதோ அதை பார்க்கறதுக்கு கர்த்தர் இறங்கினார் என்றால் ஹி கேம் ஃபார் இன்வெஸ்டிகேஷன். அவர் விசாரணை செய்வதற்காக வருகிறார். அவர்கள் வந்து எப்படி பார்ப்பதற்கு இறங்கினார் என்றால் இன்வெஸ்டிகேட் பண்ணுகிறார். ஜட்ஜ் வந்திருக்கிறார், இன்வெஸ்டிகேட் பண்ணுகிறார். பின்பு அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்பட்டது. உலகமெங்கிலும் அவள் சிதறடிக்கப்பட்டார்கள். அந்த கோபுரத்தை அவர் தடை பண்ணிவிட்டார். ஹி ஹஸ் கம் டவுன் டு இன்வெஸ்டிகேட். இது ஆபிரகாம் பரிந்து பேசினான். அப்பொழுது லோத்து ஆபிரகாமுடைய ஜபத்தின் மூலமாக மீட்கப்படும். நம்ம இன்னைக்கு பரிந்து பேசுகிறோம். ரெண்டு பேரும் நம்மளுடைய எங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் பிள்ளைகள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளலையே. ஒரே செல்போனே பார்த்துக்கிட்டு கிடக்குது. வாலிப பையங்க வாலிப பெண்கள் வந்து ஒரே செல்ஃபோன் பார்த்து கெட்டு போகிறாங்களே. ஆண்டவரே அவங்கள ரட்சியும் என்று நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் பாருங்கள் நம்ம வந்து பரிந்து பேசுகிறோம். ஆபிரகாம் பரிந்து பேசினது போல் நாம் பரிந்து பேசுகிறோம். அவங்க வந்து பாபத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். அதனால் பாருங்கள் ஒருத்தர் வந்து கேஸுக்கு போனாங்கன்னா அவங்க வந்து நல்ல ரைட்டு ஜட்ஜை தெரிந்து கொள்வாங்க. நல்ல நமக்காக நல்லா வாதாடுகிற ஒரு வக்கீலை தெரிந்து கொள்வாங்க. அவன் திறமையான வக்கீலாக இருக்கணும். நமக்காக உண்மையிலே பிரயாசப்படணும். சும்மா எவனையாவது பிடிச்சிக்கிட்டு போனால் அவன் என்ன ஒன்றும் தெரியாமல் எதிரி வக்கீலோடு ஜாயின் பண்ணிவிடுவான். ஜாயின் பண்ணி பேரம் பேசிடுவான். நமக்கு கேடை ஏற்படுத்தி விடுவான். நல்லா வக்கீல்களெல்லாம் எல்லாம் நிறைய நம்ப முடியாது. நம்ம அப்படி போகாமல் இருக்கிறது நல்லது. இப்பொழுது டே ஆஃப் ரெவலேஷன். இப்பொழுது ஆண்டவர் வெளிப்பாடை நமக்கு கொடுத்துருக்கிறார். ஜட்ஜி வந்து நமக்கு அப்பியர் ஆகியிருக்கிறார். வைட்டிபிக்கோடு வந்திருக்கிறார். மார்பருகே பொக்கச்சையை கட்டியிருக்கிறார். இடுப்பில் கட்டலை. ஆசாரியன் வந்து இடுப்பில் கட்டுவான். நியாயாதிபதி மார்பருகே கட்டியிருப்பார். மார்பிலே அருகே அவரை வைத்து அந்த பொற்கச்சையை கட்டியிருக்கிறார். இப்பொழுது அவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஜாசபல் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே அவள் விக்கிரானை கொண்டு வந்தாள். பின்பு அத்தாலியால் அவள் வந்து யூதாவில் விக்கிரகரனை கொண்டு வந்தார். அதுதான் இப்பொழுது நடக்கிறது. ரோமன் கத்தோலிக்க மார்க்கம், யேசபேலின் மார்க்கம், விக்கிரகாரணை செய்கிற மார்க்கம். ஊதுவத்தி மெழுகுவத்திரி கொளுத்துவது, செவமாலை எண்ணுவது, மாதாவே வாழ்க என்று சொல்லுவது, அது ஒரு விக்கிரகாரணை மார்க்கம். அது வந்து ஜாசபல் ரிலிஜன். இப்பொழுது அத்தாலியால் ப்ரோட்டஸ்டன்ட் மார்க்கம் அத்தாலியாலாக இருக்கிறது. அவளும் விக்கிரகாரணை கொண்டு வந்து விட்டாள். அந்த கத்தோலிக்கில் இருந்த திருத்துவம், டைட்டில் பேப்டிஷம் எல்லாமே அது சிஎஸ்ஐ, அது பெந்தகோசில் வந்திருக்குது. சில அந்த ப்ரீச்சர்ஸ் வந்து சிஎஸ்ஐலையும் பிரசங்கம் பண்ணுவாங்க. அங்கேயும் சிஎஸ்ஐலையும் அவங்க ஐடென்டிஃபை ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்களும் அவங்க மனைவி எல்லாமே ஜுவல்ஸ் போட்டிருப்பாங்க, உலகப்புறமாக இருப்பாங்க, உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். அவங்க பெந்தகோச விழா நடக்கும், அங்கேயும் அவங்க தான் மெயின் ஆளாக இருப்பாங்க. என்னடா இவர் சிஎஸ்ஐ மாதிரி இருந்துக்கிட்டு இவர் பெந்தகோசில், அவங்களும் இவரை ஏற்றுக்கிடுவாங்க. ஜுவல்ஸ் போட்டிருக்கிறாங்களேன்னு ஏற்றுக்கிட மாட்டாங்களா? அவங்களும் இப்போ ஜுவல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பெந்தகோச மக்கள் பூ வச்சுக்கிட்டே வந்து பேசுவாங்க, ஆனால் பெந்தகோசம்பாங்க. என்ன இது? இது அத்தாலியால் அங்கே வந்துட்டா. ஜேசபெல் மக அத்தாலியால் இப்போ அது அத்தாலியாலாம் மாறிட்டு, அதுவும் விக்கிரகாரனே, அதுவும் பெந்தகோச மார்க்கம் சீர்கட்டு போச்சு. கொஞ்சம் கூட தேவபக்தி இல்லை. ஏஜி சர்ச்சை பாருங்கள், எல்லாம் மாடர்ன் ட்ரெஸ்ஸும் அங்கே தான் இருக்கும். அவங்களுக்கும் சிஎஸ்எஃப் பீப்புளுக்கும் வித்தியாசம் தெரியாது. அதில் ஒரு நாலஞ்சு பேர் ஒழுங்காக இருப்பாங்க. அதெல்லாம் பாருங்கள். என்னென்னா லுத்தர் வந்து அவர் வந்து ப்ரோட்டஸ்டன்ட் பேந்தை பிரித்து கொண்டு வந்தார். இப்போ அதுவும் கத்தோலிக்க மாதிரி மாறி போச்சு. பெந்தகோசம் அவிதமாக மாறி போய்விட்டது. இதமாக ஆண்டவர் இன்வெஸ்டிகேட் பண்ணுகிறார். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டு நீ செத்தவனாக இருக்கிறாய், நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பாக இருக்கிறாய் என்று பெந்தகோசை சொல்லுகிறார். சிஎஸ்ஐ பார்த்து நீ உயிருள்ளவன் என்று செத்தவனாக இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டார். இந்த சாபனங்களை அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டார். எல்லா சாபனத்தையும் அவர் என்றார். நம்மளை பார்த்து நீ அதை விட்டு வெளியே வா, கம் அவுட் ஆஃப் பாபிலோன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை செப்பரேட் பண்ணுகிறார். ஆமென். நம்ம வந்து பாவத்திலிருந்து நம்மளை அக்யூட் பண்ணுகிறார், நம்ம வந்து விடுவிக்கிறார். அதுக்கு ஒரே ஒரு காரியம் வந்து ரிப்பன்டன்ஸ் அங்கே அவசியம். வெளிப்படுத்தல் 3:19 வசனம்.
நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிற்றுகிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்ப.
இதோ நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்ப. அவங்க எல்லாம் வெளிச்சத்தை புறக்கணிக்கிறாங்க. அவங்க இருளை நேசிக்கிறாள், பாவத்தை நேசிக்கிறாள். பாவத்தையும் செய்யணும், சபைக்கும் போகணும். ஒரு பெரிய பெந்தகோஸ் பாஸ்டர், அவர் தான் எனக்கு பிதா குமாரன் பசுத்தாமினால ஞானசனம் கொடுத்தார். பெந்தகோச பிசப்பா மாறிட்டார். பெரிய செயினை போட்டிருக்கிறார். இங்கிருந்து செயினை போட்டிருக்கிறார். அவர் வந்து அந்த செயினை எடுத்து ரொம்ப நீளமாக இருக்கனால அதை சில நாளில் எடுத்து பாக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிடுவார். அவரு கூட நாலு பெந்தகோச பாஸ்டர்கள், அஞ்சாறு பெந்தகோச பாஸ்டர்கள் குச்சி குச்சி பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு போகிறாங்க. எனக்கு அதை பார்த்து வேதனையாக இருக்குது. இவர் எனக்கு ஒரு நாளில் பிதா குமாரன் பசுத்தாவினால ஞானசானம் கொடுத்தார். இவர் நல்ல பாஸ்டர்னு இவர் சர்ச்சைக்கு போனேன். இன்றைக்கி எவ்வளோ சீர்கட்டு போயிருக்கிறார். இந்த பெந்தகோச மார்க்கம் எவ்வளோ வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அதை சுற்றி இருக்கிறாங்களே இவங்களும் என்ன பாஸ்டர்கள் அப்படின்னு நினச்சேன். அவர் மகளை பார்த்தா ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறாங்க, அதிக ஃபேட்டு, நிறைய பூ வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கல்யாணத்தில் அவங்கள சந்தித்தேன், அதெல்லாம் நிறைய பூ வச்சு. அவர் மகளை எப்படி வளர்த்துருக்கிறாரு? என்ன இது பெந்தகோசு, எவ்வளோ சீரட்டு போயிருக்கிறது. ஆண்டவர் இன்வெஸ்டிகேட் பண்ணுகிறார். இந்த பெந்தகோசை வந்து அனலும் இல்லாமல் குளிர்வதாகும், உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டு நீ செத்தவனாக இருக்கிறாய் என்று சிஎஸ்எஸ் சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் இன்றைக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணுகிறார். அவர் இறங்கி வந்த உடனே இதெல்லாம் வீழ்ச்சி அடைஞ்சு போய்விட்டது, எல்லா ஜீவன் இல்லாமல் போய்விட்டது. ஆனால் நம்ம கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவளாக இருக்கும் பொழுது வி ஆர் அக்யூட்டட் ஃப்ரம் சின். நம்ம பாவத்திலிருந்து குற்றத்திலிருந்து ஜட்ஜி வந்து என்ன, உன் மேலே ஒன்றும் இல்லை, யூ ஆர் ஜஸ்டிஃபைடு. ஹல்லேலூயா. ரோமர் 8:1 வாசிக்கலாம்.
ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பில்லை.
ஆனபடியால் இதை கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடக்காமல் ஆவியின்படி நடக்கிறது ஆக்கின தீர்ப்பு இல்லை. ஹல்லேலூயா. யோசுவா 3:10-11. நேரம் இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கிறது. நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி போயிட்டேன். அதனால் 3:10-11 யோர்தான் உடன்படிக்கை பெட்டி யோர்தான் நடுவில் நிற்கும் பொழுது யோர்தான் வந்து பிரவாகித்து வந்தது ஸ்டாப் ஆகிவிட்டது. ஆர்க் வந்து ஜீசஸ், ஜோர்டான் வந்து டெத்தாக இருக்கிறது. அந்த டெத்தை அது ஸ்டாப் பண்ணிவிட்டது. த பவர் ஆஃப் டெத், ஈ ஸ்டாப்ட் த பவர் ஆஃப் டெத். அந்த உடன்படிக்கை பெட்டி அங்கே வரும் பொழுது கிறிஸ்து வந்து அந்த எனர்ஜி என்றால் டெத்து நம்ம மேலே வராதபடி, நமக்கு டெத் என்றால் எட்டர்னல் செப்பரேஷன் ஃப்ரம் காட், வி ஆர் அக்யூட்டட் ஃப்ரம் சின். ஹல்லேலூயா. ஹோலி வெர்ஜன்ஸ் மத்தேயு 25 அவள் வந்து எங்களுக்கும் திறக்க வேண்டும், எங்களுக்கும் திறக்க வேண்டும் என்று கதவை தட்டும் பொழுது நான் உங்களை அறியேன் என்று சொல்லுகிறேன். 25:10 வாசிக்கலாம்.
அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்,
உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஃபூலிஷ் வெர்ஜன்ஸ் என்னென்றால் அவங்க மெசேஜில் தான் இருக்கிறாங்க, மெசேஜ் சர்ச்சுக்கு போகிறாங்க, பல வருஷமாக மெசேஜில் இருக்கிறாங்க. ஆனால் இப்பொழுது அவர் ஜட்ஜாக வந்திருக்கிறார், அவர் அவங்கள ஜட்ஜ் பண்ணுகிறார். ஜட்ஜ் பண்ணும்பொழுது இவங்க ஃபூலிஷ் வெர்ஜன்ஸ், இவங்க வந்து வார்த்தையை முழுசுமாக வார்த்தைக்குள்ளே வரல, இவங்க அடிப்படை உபதேசத்தில் இருக்கிறாங்க. த ஃபூலிஷ் வெர்ஜன் ஃபைண்ட் தெம்செல்ஃப் அண்டர் த ரேத், அவங்க உபத்திர காலத்துக்கு போவாங்க, அவங்க வெள்ளை சிங்காசத்துக்கு முன்பாக வந்து நித்திய ஜீவனை பெறுவார்கள். ஏன் அவங்க செய்தியில் இருந்தாலும் அவங்க வந்து ஏன் வந்து அவங்க உபத்திர காலத்தில் போகணும், ஏன் கைவிடப்பட வேண்டும்? தே டிட் நாட் பிலீவ் த அட்டோன்மெண்ட் இன் இஸ் ஃபுல்னஸ். அவங்க வந்து வார்த்தையை வந்து ஃபுல்னஸ்ஸாக அவங்க பிலீவ் பண்ணலை. அவங்களுக்கு சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரின்னா என்னென்னு தெரியாது. அதுக்கு தான் நாங்கள் விசுவாசிப்பது என்னென்னு ஒரு சின்ன புஸ்தகம் போட்டிருக்கு, 10 எழுதியிருக்கு. அவங்க அந்த 10 வரல. அவங்க ஒரு சில அடிப்படை உபதேசத்தில் வந்திருக்கிறாங்க. இப்பொழுது ஆண்டவர் எல்லாத்தையும் வெளிப்படுத்தியிருக்கும் பொழுது அவங்க ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டில் வரல. சிலர் வந்து புஸ்தத்தை வாசிக்கிட்டே வீட்டில் இருக்கிறாங்க, சபைக்கு போகிறதில்ல, அவங்களுக்கு பாஸ்டர் கிடையாது. இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை சொன்னாலும் அவங்க தங்களுடைய பாஸ்டரை நேசிக்கிறாங்க, தங்களுடைய சபையை நேசிக்கிறாங்க, ஆனால் வார்த்தையை நேசிப்பதில்லை. வார்த்தையை நேசித்து அதெல்லாம் விட்டுட்டு வந்துடுவாங்க. அவங்களுக்கு சர்ச் ஸ்பிரிட் இருக்குது, பாஸ்டர் ஸ்பிரிட் இருக்குது, ஆனால் ஹோலி ஸ்பிரிட் இல்லை. இதுதான் ஃபூலிஷ் வெர்ஜன்ஸ். நம்ம தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் நமக்கு நம்ம நியூ பேர்த் அடைய உதவி செய்கிறார். வி ஆர் அக்யூட்டட் ஃப்ரம் சின், பாவத்திலேருந்து நம்ம விடுவிக்கப்பட்டிருக்குது. ஆனால் அவங்களுக்கு அந்த விடுதலை இல்லை. ஆண்டவர் அவங்கள வந்து இப்பொழுது இறங்கி வந்து இவங்க வந்து ஃபூலிஷ் வெர்ஜன், என்னுடைய வார்த்தையை அவங்க முழுசுமாக விசுவாசிக்கலை, ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டில் வரலை, பார்ட் வேர்டில் இருக்கிறாங்க. அவங்க தேவனுடைய வார்த்தையை விட தங்களுடைய சபையும் தங்களுடைய பாஸ்டரையும் நேசிக்கிறார்கள். எப்படி என்னுடைய பாஸ்டரை விட்டு வெளியே வர முடியும்? எப்படி என்னுடைய சபையை விட்டு வெளியே வர முடியும்? நான் என்னுடைய பாஸ்டரையும் சபையை நேசிக்கிறேன். காதில் ஓட்ட போட்டு கொள்ளுகிறார். அவங்களுக்கு எக்காலம் எவ்வளோ துணிச்சாலும் எவ்வளோ மெசேஜ் கேட்டாலும் அது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் வெளியே வர முடியாது. அதனால் அவங்க ஃபூலிஷ் வெர்ஜனாக இருக்கிறாங்க, வார்த்தையே முழுசுமாக விசுவாசிக்கலை. அவங்க மெசேஜ்லாம் இருக்காங்க, அதனால் அவங்க 6th seal போவாங்க, 6ஆம் முத்திரையின் கீழ். உபத்திர காலத்திலே 6ஆம் முத்திரையின் கீழே அவர்கள் போவார்கள். தட் ஃபயர் ஆஃப் காட்ஸ் ரேத் இஸ் அண்டர் த 6th seal. அந்த 6ஆம் முத்திரையிலே அங்கே ஃபயர் இருக்கிறது. இந்த ரிச் யங் மேன் என்ன சொல்லுகிறான்? அந்த பணக்கார வாலிபன் அவன் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்றாலும் என்ன செய்யணும் என்று ஆண்டவர் அவனுக்கு சொல்லும் பொழுது அவனால் முழுசும் ஒப்பு கொடுக்க முடியலை. அவன் தன்னுடைய லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ண முடியலை. அதனால் தன்னுடைய சாபனத்துக்கே போய்விட்டான். கடைசியிலே அவன் எங்கே இருக்கிறான்னா பாதாளத்திலே வேதனைப்படுகிறான். உசியா ராஜா என்ன செய்கிறான்? அவன் தூபம் காட்ட வருகிறான். 2:26 வாசிக்கிறோம். ஆசாரியர்கள் சொல்கிறாங்க, தூபம் காட்டுறது உமக்கு உகந்ததல்ல, நீ ராஜாவாக அழைக்கப்பட்டிருக்கு, நீ ராஜாங்கத்தை தான் பார்க்கணுமே ஒழிய கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து தூபம் காட்டக்கூடாது என்று சொன்னாலும் அதெல்லாம் மீறி அவன் ரொம்ப பக்தியாக இருக்கிறான், ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறான். அதனால் ஹி எக்ஸால்ட்டு ஹிம்செல் அபவ் த வேர்ட் ஆஃப் காட். அவன் தேவனுடைய வார்த்தையை காட்டிலும் அவன் தன்னை மேலாக நினைத்து தூபம் காட்டும் பொழுது அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்தது, நெற்றியில் குஸ்ரோகம் வந்தது. வாழ்நாள் முழுசும் குஸ்ரோகியாகவே அவன் ஊருக்கு வெளியே ஒரு குடிசையிலே இருந்து அவன் மரித்தான். ஏனென்றால் அவன் கீழ்ப்படிதல். அதே போல் இன்னைக்கு ஆண்டவர் ஒரு பாஸ்டராக உன்னை அழைக்கலை, பாஸ்டருக்கு உண்மையிலே அழைக்கலை, ஆனால் ஓட்டு போட்டு பாஸ்டர் ஆகிறது. இதுதான் உசியா ராஜா செய்த மாதிரி. இப்போ பாவக்கு சுரோகம் இருக்கும், பின்பு அதை ரெண்டாக உரைச்சி அது ஒன்று தனியாக கொண்டு போயிட்டு இவங்கெல்லாம் ப்ரீச் பண்ணுறாங்க, அழைக்கப்படாமலே ப்ரீச் பண்ணுறாங்க. நம்ம மெசேஜில் வந்து அழைக்கப்படாத போதர்கள் நிறைய இருக்கிறாங்க, மெஜாரிட்டி இருக்கிறாங்க. சென்னையில் அதிகமான போதர்கள் இருக்கிறார்கள், தேவனால் அழைக்கப்படாதவர்கள். உசியா ராஜா மாதிரி கொஞ்சம் நாலு செய்தியை தமிழில் படித்தாலே அவங்களுக்கு போதும், உடனே பாஸ்டர் ஆயிடுவாங்க. அதனால் அருமையானவர்களே, உசியா ராஜாவை ஆண்டவர் ஏன் எழுதி வச்சிருக்கிறார்? ஆண்டவர் இன்வெஸ்டிகேட் பண்ணுகிறார், அவனுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறார். அவன் எவ்வளோதான் வந்து பக்தியாக இருந்தாலும் அவனுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்தது, அவன் தேவனுடைய வார்த்தையை விட தன்னை மேலாக உயர்த்தும் பொழுது அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்தது. அதெல்லாம் எடுத்த உடனே அவங்க சர்ச்சி உடனே பாஸ்டராக மாறி இருந்தான். நான் பாஸ்டராக போகிறேன், நீங்கள் எங்கள் சர்ச்சைக்கு நீங்கள் எனக்கு கோஆப்ரேஷன் கொடுங்க, நான் பாஸ்டராக போகிறேன் அப்படின்ட்டு கொஞ்ச நாளில் பாஸ்டராக இருந்தான். இப்படி தான் நம்ம மெசேஜில் இருக்கும் பொழுது ஆண்டவர் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. உண்மை ஆண்டவர் அவங்கள அழைக்காமலே அவங்க பாஸ்டர் ஆகும் பொழுது அவங்க எப்படி ரேப்சரில் போக முடியும்? ஆண்டவர் இன்வெஸ்டிகேட் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறவங்கெல்லாம் கைவிடப்படுவார்கள். சோபனங்கள் வந்து ஆர்கனைசேஷன் வந்து என்ன செய்கிறார் என்றால், தே கேம் டு த நாலேஜ் ஆஃப் த ட்ரூத் பட் தே குட்இன் ஸ்டெப் அவுட். அவங்க சத்தியத்தை விசுவாசிக்கிறார்கள், சத்தியம் அவர்களுக்கு அறிவிக்கப்படும், ஆனால் சாபனத்தை விட்டு வெளியே வர மாட்டாங்க. அதனால் அவங்க வந்து சோபனத்தை தெரிந்து கொள்கிறார்கள். இயேசு வந்து அவர்கிட்ட குற்றம் இல்லைன்னு தெரியும், அவர் நல்லவர் என்று தெரியும், அவர் மேசியா என்று தெரியும். ஆனாலும் அவங்க வந்து இவன் பிலாத்து கேட்கும் பொழுது இந்த ரெண்டு பேரில் யார் உங்களை விடுதலை ஆக்கணும், இயேசுவையா பரபாசை? அவங்க பரபாஸ் பரபாஸுங்கிறாங்க. அதான் பரபாஸ் தான் சாபனம். எங்களுக்கு சாபனம் தான் வேணும், எங்களுக்கு வார்த்தை வேண்டாம், இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு இது கிரைஸ்டு, இந்த கிரைஸ்ட் வேண்டாம், எங்களுக்கு பரபாஸ் தான் வேணும், பரபாஸ் பரபாஸுங்க. அன்னைக்கு செஞ்ச அதே கருத்தை இன்னைக்கு செய்கிறேன். ஆண்டவர் இன்வெஸ்டிகேட் பண்ணுகிறார், இவங்க பரபாஸை தெரிந்து கொண்டிருக்காங்க, என்ன புறக்கணிச்சிருக்கிறாங்க. நான் வார்த்தையாக இருக்கிறேன், ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டாக இருக்கிறேன், ஆனால் நான் இந்த ஜனம் என்ன புறக்கணிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் அவர் வந்து என்னஞ்சால் ஜுடிஷியல் ப்ராசஸ் அங்கே கொண்டு வருகிறார். அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணும் பொழுது இவங்க எல்லாமே ஃபூலிஸ் வெர்ஜனாக இருக்கிறார்கள், இவங்கெல்லாம் கில்ட்டி பீப்புளாக இருக்கிறாங்க, இவங்க என்னுடைய வார்த்தையை முழுசுமாக விசுவாசிப்பதில்லை. அதனால் இவங்கள் எல்லாருமே ஆக்கினை தீர்ப்புக்குட்படுகிறார்கள். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, கர்த்தர் நமக்கு இன்றைக்கி ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை கொண்டு வந்திருக்கிறார். ஆமீன். இந்த வேர்டு வந்து நமக்கு நியூ பேர்த் ராப்சரிங் ஃபெய்த்தை கொண்டு வருகிறது. ஆமீன். சம் பீப்புள் வந்து சிலர் வந்து 30-40 வருஷம் இருந்தாலும் அவங்க நீ பேர்த் அடைஞ்சிருக்க மாட்டாங்க. நம்ம ஒருத்தரை பார்க்கும் பொழுது, ஒருத்தரை நீங்கள் பார்க்கும் பொழுது மெசேஜில் இருக்கணும், நீங்கள் எப்படி பார்க்கணும்? அவங்க நீ பேர்த் அடைஞ்சிருக்காங்களா? அவங்க பாஸ்டராக இருப்பாங்க, நீ பேர்த் அடைஞ்சிருக்க மாட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் பார்க்கணும், இந்த மெசேஜை கேட்குறவங்க, நம்ம கல்வாரி டேபர்நாக்கில் மெசேஜை கேட்குறவங்க, ஒரு பாஸரை பார்த்தாலும் ஒரு பிலீவரை பார்த்தாலும் அல்லது இங்கே இருக்கிறவங்கள பார்த்தாலும் நீ பேர்த் அடைஞ்சிருக்காங்களா? நான் அப்படி தான் பார்க்குறேன். ராப்சரிங் ஃபெய்த் வந்திருக்குதா? அதுக்கு தான் அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இன்வெஸ்டிகேட், நீங்கள் நீ பேர்த் அடைஞ்சிருக்கீங்களா? நீங்கள் ராப்சர், நீங்கள் உங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. அவர் இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருக்கிறார், நீங்கள் உங்களை நீங்களே நிதானித்து பார்த்தால் நியாய தீர்ப்பு கிடையாது. ஒன்று கொஞ்சம் 14:31 வசனம் என்ன வாசிக்கணும்? நம்மை நாமே நிதானித்து இருந்தால் நாம் நியாய தீர்க்கப்பட மாட்டோம். நமக்கு நியாய தீர்ப்பு இல்லை, நமக்கு ஜட்ஜ்மெண்ட் இல்லை. வி ஆர் அக்யூட்டட் ஃப்ரம் சின், நம்ம பாவத்திலிருந்து விடுதலையாகும். நம்மை நாமே என்ன நிதானித்து பார்க்கணும்? நான் நீ பேர்த் அடைஞ்சிருக்கேனா? நான் வந்து ராப்சரிங் ஃபெய்த் அடைஞ்சிருக்கேனா? ஒரு ஓல்டு சிஸ்டர் அதிக தூட்டிலேருந்து வர்றாங்க, எல்லா வாரத்துலையும் வர முடியாது. அவங்க என்கிட்ட வந்து ஒருத்தர் என்கிட்ட அப்படி கேள்வி கேட்கல. இந்த சர்ச்சில் இவ்வளோ பிரசங்கத்தை கேட்குறாங்க, பல மாதங்களாக கேட்குறாங்க, ஒருத்தரும் கேட்கல. அந்த சிஸ்டர் வந்து, பாஸ்டர் நான் நீ பேர்த் அடைஞ்சிருக்கிறேன்னா, நான் இப்போ எல்லா ஜுவல்ஸ்லாம் எடுத்துட்டு நான் இப்போ உங்கள் பிரசங்கத்தை தான் கேட்குறேன். அந்த சகோதரியை நான் டிசைன் பண்ணேன், இன்வெஸ்டிகேட் பண்ணேன். சிஸ்டர் நீங்கள் வந்து இவ்வளோ வாஞ்சியாக இருக்கிறீங்க, இவ்வளோ ஓல்டு ஏஜ்லேயும் நீங்கள் இவ்வளோ வாஞ்சியாக வார்த்தையை நேசிக்கிறீங்க, நீங்கள் வார்த்தை மேலே அவ்வளோ பிரியமாக இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட வந்து வெளிப்படையான பாவம் இல்லை, நீங்கள் மெசேஜை கேட்குறீங்க, அதனால் என்ன செய்யுங்க, நீங்கள் நீ பேர்த் அடைஞ்சிருக்கிறீங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் பிரயாசப்பட்டா இன்னும் ஆண்டவர் அதிகமாக நேசித்தா உங்களுக்கு ராப்சரிங் ஃபெய்த் வரும், நீங்கள் ராப்சரிங் ராப்சரில் பங்கு பெற முடியும்னு சொன்னேன். நீங்கள் உங்களை நீங்களே இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள். அப்பொழுது அவர் நம்மளை இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டாம். இப்பொழுது அவர் இன்வெஸ்டிகேஷன் செய்யும். இந்த மெசேஜ் பீப்புளை பார்க்க வந்திருக்காரு, நீ பேத்து அடைஞ்சிருக்கிறாங்களோ, இந்த சிஸ்டர் நீ பேத்து அடைஞ்சிருக்காங்களோ அப்படி நீங்கள் நிதானிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்யூட்டட் ஃப்ரம் சின், நீங்கள் பாவத்துலேருந்து விடுதலை ஆயிருவீங்க. நீங்கள் அப்படி நினைக்காத பட்சத்தில் நீங்கள் பழைய கதைப்படியே போவீங்க. 30-40 வருஷம் ஆகியும் சம் பீப்புள் ஹாவ் சேட் அண்டர் த மெசேஜ் ஃபார் மெனி மெனி இயர்ஸ், அநேக வருடங்களாக செய்தியில் உட்கார்ந்துருக்காங்க. தே ஆர் கில்ட்டி, குற்றவாளிகளாக இருக்கிறார்கள். இன்றைக்கு ராத்திரியிலும் குற்றவாளிகளாக இருக்கிறார்கள். தே சேட் ஆல் தோஸ் இயர் அண்ட் நெவர் ரிசீவ்ட் த நியூ பேர்த். அநேக வருடங்களாக மெசேஜிலே உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் அவங்க நியூ பேர்த் அடையாமல் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களை விசுவாசிகள் என்று சொல்லுவார்கள், தங்களை வந்து மனவாட்டி என்று சொல்லுவார்கள், ஆனால் அவங்க நியூ பேர்த் அடையாமல் இருக்க. ஆனால் ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணுகிறார். நீங்கள் உங்களை நீங்களே இன்வெஸ்ட் பண்ணிக்க, இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. ஓ, நமக்கு வந்து ஆண்டவர் நமக்கு முன்பாக அந்த ராப்சர் வச்சிருக்கிறார், கிரேட்டஸ்ட் பிளஸ்ஸிங், ஹல்லேலூயா. உலகத்துக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுக்க வந்திருக்கிறார், ஆனால் நமக்கு அவர் ரிடெம்ப்ஷன் கொடுக்க வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா, செவன் சீல் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம செவன் சீல் விஷனில் இருக்கிறோம், நம்ம அந்த ப்ராசஸில் இருக்கிறோம். இப்பொழுது நம்ம வந்து வாய்ஸில் இருக்கிறோம். சவுட் வந்து மெசேஜ், தீர்க்கதரிசி மெசேஜ், அவருடைய புக்ஸு உலகமெங்கிலும் போகிறது. அவருடைய புக்ஸ் இப்பொழுதும் போய்கொண்டிருக்கிறது. ஷார்ட் அது சவுட் ஆகிருக்கிறது. நம்ம வந்து வாய்ஸ் ஆஃப் த ஆர்ச்சேஞ்சல், மனவாட்டியின் சத்தமாக இருக்கிறோம், பிரதான தூனுடைய சத்தமாக இருக்கிறோம். நம்ம ட்ரம்புக்காக காத்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, திடீரென்று வந்துவிடும். உலகமானது அறியாமல் இருக்கும் பொழுது, திருடன் வந்து எதிர்பாராத நேரத்தில் வரும் பொழுது, பூமி எதிர்ச்சி எப்படி வருது, எதிர்பாராத நேரத்தில் வருது, யாருக்காவது தெரியுமா தெரியாது. அதே போல் ராப்சர் வந்து திடீரென்று சடிதியாக வரும். கனிமை பொழுதுலே நம்ம மாதிரி இப்பொழுது நம்ம வந்து ஆயத்தமாகிற நேரம், ப்ரிப்பேரிங் ஃபார் ராப்சர், ப்ரிப்பேரிங் ஃபார் ராப்சரிங் ஃபெய்த். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்மெல்லாம் ஜெபிக்கலாம். இன்வெஸ்டிகேஷன் ஜட்ஜ்மெண்ட். நோவா காலத்தில் இறங்கி வந்தார், ஆபிரகாம் காலத்தில் இறங்கி வந்தார், நிம்ரோத் காலத்தில் இறங்கி வந்தார், இந்த கடைசி காலத்தில் அவர் இறங்கி வந்திருக்கிறார். எதற்காக? இன்வெஸ்டிகேட் ஜட்ஜ்மெண்ட். உலகத்தை நியாயம் தீர்க்க வந்திருக்கிறார், சபைகளை நியாயம் தீர்க்க வந்திருக்கிறார், மெசேஜ் பீப்புளை நியாயம் தீர்க்க வந்திருக்க, இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருக்கிறார். ஒரு பாஸ்டர் நீ பேத்து ராப்சரிங் ஃபெய்த் என்று அதிக காலமாக போதித்து கொண்டிருக்காரு. ஏனென்றால் இந்த அந்த சீசனாக இருக்கிறது. நோவா 120 வருஷம் அங்கே மழை வரப்போகுதுன்னு தான் பிரசங்கம் பண்ணுறோம். அதே போல தான் பாஸ்டர் பல டிசைனாக பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்பொழுது உங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. ராப்சரை மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம லைஃபை கம்ப்ளீட்டாக டெடிகேட் பண்ண வேண்டும். யூ வில் பி மோர் சின்சியர் தேன் பிஃபோர். அப்பொழுது நிச்சயமாகவே உங்களை வந்து அவர் விடுவிப்பார், இந்த உலகத்திலேருந்து விடுவிப்பார், இந்த சரீரத்திலேருந்து விடுவிப்பார். அதற்காகத்தான் அவர் வந்திருக்கிறார். ஆமீன். கத்ரா இயேசுவே வாரும் என்று நம்ம அழைக்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லோரும் கத்த நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். கத்தர் வெளிப்படும் நாள் அழித்திடும் கிருபை, கத்தர் வெளிப்படும் கிருபை, காத்திருந்தே இயேசுவே மை சந்திக்கவே, இயேசுவே மை சந்திக்கவே, இறக்கிருபை வரிதல்லோ, இம்மட்டும் காத்ததுமே இன்னும் தேவை கீரு வைத்தாரு. எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, நேரம் மட்டுமாக உங்களுடைய வார்த்தையை தியானித்தோம். உங்களுடைய வார்த்தைகள் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறது, அது எவ்வளோ உண்மையாக இருக்கிறது. உங்களுடைய வார்த்தையானது ஆல்டர் பண்ண முடியாது. அதை ஆண்டவரே ஆல்டர் பண்ணி அதை அவிதமாக மனுஷன் அதை திருத்தி அமைக்க முடியாது. அது எட்டர்னல் வேர்டாக இருக்கிறது. அது அந்த குறிப்பிட்ட நேரத்திலே நிறைவேறும். நீர் இப்பொழுது ஜட்ஜாய் வந்திருக்கிறீர், சன் ஆஃப் மேனாக வந்திருக்கிறீர். ஒரு நாளிலே இந்த உலகத்தை ஆளுக செய்வி. நாங்கள் உம்மோடு கூட இந்த உலகத்தை ஆளுக செய்வோம். இப்பொழுது பிட்வீன் த ப்ரீஸ்ட்ஹுட் அண்ட் கிங்ஷிப், பிரைட் ஏஜில் இருக்கிறோம். மனுஷகுமாரன் நாட்களில் இருக்கிறோம். ரிவீலிங் ஆஃப் த சீக்ரெட், இப்பொழுது சீக்ரெட்டை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இட்ஸ் எ ஏஜ் ஆஃப் ரெவலேஷன், இட்ஸ் எ ட்ரெமெண்டஸ் டைம். இப்பொழுது நாங்கள் மிக அருமையான ஒரு நேரத்தில் இருக்கிறோம். உலகத்துக்கு இது ஆண்டவரே நியாய தீர்ப்பின் நாளாக இருக்கிறது, லார்ட்ஸ் டே ஆயிருக்கிறது. கர்த்தருடைய நாள் பயங்கரமானது. ஆண்டவர் உலகம் வீழ்ச்சி அடைஞ்சு கொண்டிருக்கிறது, சமுதாயங்கள் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது, எல்லாமே கரப்ட் ஆகியிருக்கிறது. அதனால் ஒரு ஜனத்தை நீர் பாவத்திலிருந்து விடுவிக்கிறீர், அக்யூட்டட் ஃப்ரம் சின். ஆண்டவரே எங்களை நீர் விடுவிக்கிறீர், எங்களுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொண்டு வந்திருக்கிறீர், எங்களுக்கு ஆண்டவரே நீ பேத் அண்ட் ராப்சரிங் ஃபெய்த்து தந்து கொண்டிருக்கிறீர், எங்களை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறீர். நாங்கள் உண்மை நேசிக்கிறோம், உம்மிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஒரு சிநேகிதனை நேசிப்பது போல அவிதமாக நாங்கள் நேசிக்க வேண்டும். உமோக்கு நாங்கள் டைம் கொடுக்க வேண்டும், உமோடு கூட பேச வேண்டும். அப்படியாப்பட்டவர்களை தான் நீர் எடுத்துக்கொள்ளப் போகிறீர். டாக்டரின் பேசுகிறவங்களா அல்ல, உம்மை நேசிக்கிறவர்களை எடுத்துக்கொள்கிறேன். உம்முடைய நேர்த்து பேசிக்கும் பொழுது உம்முடைய வார்த்தையை நேசிக்கிறோம், வெளிப்பாட்டை நேசிக்கிறோம். உமோடு கூட நாங்கள் செலவுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறோம், உமோடு கூட ஃபெலோஷிப் கொள்கிறோம். அப்படியாப்பட்ட ஜனங்களை தான், அந்த மனவாட்டியைத்தான், அந்த நேச மனவாட்டியைத்தான் எடுத்துக்கொள்ளப்போ. உம்முடைய அன்பை எங்கள் உள்ளத்திலே ஊற்றுவீராக. பசுத்தாவினாலே இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் உம்முடைய அன்பை ஊற்று, உம்முடைய உண்மை நேசிக்க, உம்முடைய வார்த்தையை நேசிக்க கிருபத்தான். அந்த ஃபெய்த் எங்களுக்குள்ளே பரிபுரட்டும், நாங்கள் மெச்சூரிட்டி அடையட்டும். எங்கள் லிவிங் சாக்ரிஃபைஸாக எங்களை ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவே இந்த ராத்திரியில் எங்களோடு கூட இருப்பீராக, எங்களை தொடர்ந்து வழி நடத்தும் ஆசீர்வதியும், எங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாத்துக்கும் பதில் அளிப்பீராக, எங்களுடைய தேவைகளை சந்திப்பீராக, எங்களுடைய சரீரங்களை குணமாக்குவீராக, அவருடைய எதிர்பார்த்திருக்கிற எல்லா நன்மைகளையும் தருவீராக. கர்த்தர் நல்லவர் என்று ஒவ்வொரு நாளும் ருசி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் உறுதிப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். கத்தர் தாமே எங்களை எல்லாரையும் ஆஸ்வதிப்பார்.